அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தண்ணீர் விளக்கரித்த தன்மை போம் மாந்தர்தம் உன்னீர் சிவம்பிளங்க ஓங்குவிக்கும் கண்மணியாம் நங்கள் ராமலிங்கன் நல்ல அருட்பாமுறையை துங்கமுறம் ஆனாதோ. பராபரம் கோதகலம் அனாமயம் போதநிலை பகானலம் வாதமறு சுகோதயம் பாதிதமிழ் நிராமயம் காரகமதிலாத சஞ்சீவினல் நிராசை கொண்டாருடைய நிகேதனம் சூதமுரல் வாராத இன்பார இணை முன்னாளில் வந்தே அருளி மகாபலம் சேரவருள் விராவு செம்பாத நம ராமலிங்கார் மனதின் ராதசந்தோட நம ராமலிங்காய நம ராமலிங்காய நம. திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே. உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவு பெருந்தாயாம். மறுவிளங்கு குழல்வள்ளி மகிழ்ந்தொருபால் விளங்க பயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே. அன்பினும் பிடியுள் அகப்படும் அலையே அன்பினும் குடில் புகும் அரசே அன்பினும் வளைக்குட்படு புறம்பொருளே அன்பினும் கரத்தமரமுதே அன்பினும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பினும் உயிர் ஒளிர் அறிவே அன்பினும் அணுவுள் அமைந்த பேருளியே அன்புருவாம் பரசிவமே. ஞாயிற்றுக்கிழமை 2019 ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் நாள் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மனைய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்விற்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவிருக்கின்றோம். அருட்பா அமுதம் என்ற இந்த நிகழ்ச்சியில் 6வது திருமுறையிலிருந்து சிவபதி விளக்கம் என்னும் தலைப்பில் இருக்கும் பாடலுக்கு பாடல் இசை விளக்கம் மற்றும் கலந்துரையாடல் செய்ய நம் ஆனந்த பாரதி ஐயாவும் ஞான தனலட்சுமி அம்மாவும் நம்முடன் இணைந்துள்ளார்கள். தயவு திரு லோக ஆனந்த பாரதி ஐயாவையும் ஞான தனலட்சுமி அம்மாவையும் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் நம் அன்பர் அனைவரின் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போது ஜெயராஜயா சில பாடல்களை பாடுவார்.
ஐயா ஆனந்த பாரதி ஐயா, லோக ஆனந்த பாரதி ஐயா, ஞான தன்னச்சி அம்மா அவர்களுக்கு வணக்கம் வந்தனம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி சாகாத வரம் எனக்கே தந்த தனி தெய்வம் சன்மார்க்க சபையில் என்னை தணிக்க வைத்த தெய்வம் மாகாதலால் எனக்கு வாய்த்ததொரு தெய்வம் மாதவராதியர் எல்லாம் வாழ்த்துகின்ற தெய்வம் ஏகாத நிலை அதன் மேல் என ஏற்றும் தெய்வம் என்னுதோறும் என்னுளத்தே இனிக்கின்ற தெய்வம் ஏகாதி உலகமேலாம் செய்ய பணித்த தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் தூண்டாத மணி விளக்காய் துளங்குகின்ற தெய்வம் புரிய தெய்வம் அரிய தெய்வம் பெரிய பெருந்தெய்வம் மாண்டாரை எழுப்புகின்ற மருந்தான தெய்வம் மாணிக்க வள்ளியை ஓர் வளத்தில் வைத்த தெய்வம் ஆண்டாரை ஆண்ட தெய்வம் அருட்பெரும் ஜோதி தெய்வம் ஆகம வேதாதியெல்லாம் அறிவறிந்தான் தெய்வம் தீண்டாத வெளியில் வளர் தீண்டாத தெய்வம் சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.
நன்றி ஜெயராஜயா. சிவபதி விளக்கம் இந்த இந்த பாடல் நிறைய ஞான கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நமக்கு நிறைய கருத்துக்கள் தெளிவுகளும் கிடைக்கும் என்று நம்பி மீண்டும் ஆனந்த பாரதி ஐயாவையும் தனலட்சுமி அம்மாவையும் அன்புடன் வரவேற்று சொற்பொழிவையும் பாடலையும் தொடங்குமாறு அழைக்கிறோம்.
அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி இறை துணையும் பேதமின்றி ஜீவகாருண்ய நெறிச்சேர்ந்து வாழ மனத்து இருளை அகற்றி அறிவானந்தமென்னும் வடநாடு ஏறி நினைத்திடவும் முடியாத நிலைக்கு நம்மை அழைத்தானே நேரில் ஓர் நாள் அனைத்துலகும் அறிவானை தமிழர் இன்னும் அறியானை அணைந்து வாழ்வான். திருவுரு பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே அபயம் அபயம் அபயம். பெரியோர்களே, அமெரிக்க வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாதந்தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய இந்த அருட்பா விளக்கம் என்கின்ற இந்த நிகழ்விலே, அருட்பா அமுதம் என்கின்ற இந்த நிகழ்விலே, இன்றைக்கு ஆறாம் திருமுறையிலிருந்து சிவபதி விளக்கம் என்கின்ற ஒரு அற்புதமான பதிகத்தை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். இதற்கு திருவருள் பெருங்கருணை நமக்கு துணை செய்வதாக. இந்த நல்ல வாய்ப்பை இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் அன்பர்களுக்கும், திருவருள் பிரகாச வள்ளல் பெருமானுடைய பொன்னார் திருவடிகளுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த விளக்கத்தை இங்கே தர முற்படுகின்றேன். அதாவது இந்த சிவபதி விளக்கம் என்கின்ற இந்த அற்புதமான பதிகம் ஆறாவது திருமுறையிலே அமைந்திருக்கின்றது. இது மிகவும் பலராலே பாடக்கூடிய ஒரு பதிகமாகவும் இருக்கின்றது. பலரும் இந்த பாடலை மிக அதிகமாக பாடுவார்கள். காரணம், இந்த பாட்டினுடைய இலக்கிய இலக்கண சிறப்பு அவ்வளவு மிக உயர்ந்த தன்மையுடையது. அதாவது வள்ளல் பெருமான் எளிமையாகவும் பாடுவார், மிக எளிமையாக, அருஞ்சோதி தெய்வம், என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், இந்த மாதிரியான பாடல்கள் மிகவும் எளிமையாக படிக்காதவர்களுக்கும் கூட புரியக்கூடிய அந்த நிலையிலே இந்த பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன. இப்படியும் வள்ளல் பெருமான் எழுதியிருக்கிறார். இந்திர மாலை முதலிய அகப்பொருள் கருத்துக்களை வைத்து மிக கடினமான பாடல்களை கூட வள்ளல் பெருமான் எழுதியிருக்கிறார். இந்திர மாலைக்கு உரை காண்பது என்பது அவ்வளவு ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இரும்பு கடலையை வருப்பது போல அவ்வளவு மிக நுட்பமான கருத்துக்கள் அந்த இந்திர மாலையிலே அமைந்திருக்கின்றன. அதை போல மிக தத்துவ கருத்துக்களை யாரும் அவ்வளவு எளிமையாக சொல்லிவிட முடியாத மிக உயரிய தத்துவ கருத்துக்களை எல்லாம் திருவுருப்பிரகாச வள்ளல் பெருமான் அவர்கள் தன்னுடைய அருப்பிறப்பினாலே ஒரு 8 அடி பாடலிலே மிக அழகாக சொல்லிவிடுகிறார். இப்படி எல்லா தரத்தினருக்கான, அதாவது படித்தவர், பாமரர், தத்துவர், ஞானி முதலிய உலகத்திலே எத்தனை தரத்திலே உயிர்கள் இருக்கின்றனோ, எத்தனை தரத்திலே மனிதர்கள் வாழ்கின்றார்களோ, அத்துணை பேருக்கும் புரியக்கூடிய வகையிலே, எல்லா திருவருட்பாவும் அவருக்கு புரியவில்லை என்றாலும் அவருக்கு புரிவதற்கு நிச்சயமாக திருவருட்பாவிலே பல பாடல்கள் இருக்கின்றன என்கின்ற வகையிலே, எல்லா மக்களும் உய்வடைய வேண்டும் என்கின்ற தனிப்பெரும் கருணையினாலே வள்ளல் பெருமான் இந்த திரு அருட்பாவை நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த சிவபதி விளக்கம் என்கின்ற இந்த ஆறாம் திருமுறையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த திருப்பதிகம் மிக உயர்ந்த இலக்கண இலக்கிய சிறப்புக்களை உடையது. ஆனால் நாம் இன்றைக்கு அந்த இலக்கண இலக்கிய சிறப்புகளை குறித்து சிந்திக்க போவதில்லை. எப்பொழுதும் போல பாடலும் பாடலுடைய மைய கருத்தையும் சிந்திக்க போகிறோம். ஏன் இந்த இலக்கண இலக்கிய கருத்துக்களை நாம் சிந்திக்கவில்லை என்று சொன்னால், அதை சிந்திப்பதற்கும் அதை பற்றி பேசுவதற்கும் அடியேன் தமிழ் கற்றவன் அல்லன். அதனாலே தமிழாய்ந்த பெருமக்கள் இந்த பதிகத்துக்கு விளக்கம் கொடுத்திருந்தார்கள் என்று சொன்னால் அந்த உரை மிக சிறப்பானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஆனால் இங்கேயும் நமக்கு ஒரு சில இலக்கண இலக்கிய கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதை நான் தேவையான வகையிலே இங்கே சொல்ல முற்படுகின்றேன். நாங்கள் எப்பொழுதும் சொல்லுவது போல இந்த திருவுருட்பாவிற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த விளக்கம் என்பது மிகவும் எளிமையானது. அதாவது மிகவும் ஒரு கடைநிலையிலே நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் என்று சொல்லுவது போல, அந்த சுடர் விளக்குக்கு ஒரு தூண்டுகோல் வேண்டும் என்பது போல நாங்கள் இந்த அருட்பாவிற்கு எங்களுடைய அறிவுக்கு எட்டிய வகையிலே, வள்ளல் பெருமான் எங்களுக்கு உணர்த்திய வகையிலே இந்த உரையை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம். அதனாலே அந்த ஒரு சாதாரண நிலையிலேதான் நம்மால் இந்த விளக்கங்களை தர முடியும். எப்போதும் போல அன்பர்கள் இந்த அடிப்படை மைய கருத்துக்களை, பொருட்களை புரிந்து கொண்டு மீண்டும் நீங்கள் அந்த கருத்துக்களை, அந்த பாடலை படிக்கும் போது, சிந்திக்கும் போது உங்களுக்கு மேலும் மேலும் பல விளக்கங்கள் தோன்றும். அதனாலே திருவுருட்பாவிற்கு ஒருவர் உரை சொல்லுகிறார், ஒருவர் விளக்கம் சொல்லுகிறார் என்று சொன்னால் அது முடிவான உரையோ முடிவான விளக்கமோ அன்று என்பதை நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருப்பது நமக்கு அவசியமாகும். அந்த வகையிலே இந்த சிவபதி விளக்கம் என்கின்ற இந்த படிவத்துக்குள்ளே நாம் இப்போது சொல்லலாம். சிவபதி அதாவது இங்கே சிவபதி என்று சொன்னால் ஒரு சமயத்திலே இருக்கக்கூடிய கடவுளை, ஒரு சமயத்துக்கு உட்பட்ட கடவுளை குறிப்பதாக நாம் எண்ணக்கூடாது. சிவம் என்று சொன்னால் வள்ளல் பெருமான் உரைநடையிலே அருளி இருக்கக்கூடிய விளக்கம் சிவம் என்பதற்கு என்ன என்று சொன்னால், சிவம் என்பது அனாதியானது மலமில்லாத ஒரு உயர்ந்த பொருள் கடவுள், அதுதான் அதைத்தான் சிவம் என்று குறிப்பிடுகிறார்கள். அனாதி என்றால் என்ன என்று சொன்னால் அது யாராலும் தோற்றுவிக்கப்படாதது. அந்த பொருளுக்கு தோற்றம் முடிவு என்பது இல்லை, அதற்கு தாய் தந்தை முதலியவை இல்லை. இப்படிப்பட்ட அந்த உயர்ந்த பொருள் தான் இங்கே அனாதியானது என்று கடல் பெருமான் குறிப்பிடுகிறார். அதற்கடுத்தது மலம் இல்லாதது, ஐந்து மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை சிரோதானம் மகாமாயை என்கின்ற இந்த ஐந்து மலங்களும் ஆன்மாக்களை பற்றி இருக்கின்றன. நாமெல்லாம் சாதாரண ஆன்மாக்கள், நம்மை இந்த ஐந்து மலங்களும் பற்றி இருக்கின்றன. ஒரு காலத்திலேயே பற்றி இருந்தது, இப்பொழுதும் பற்றி கொண்டிருக்கிறது. இனி அது எப்பொழுது விடும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இறைவன் அப்படிப்பட்டவன் அல்லன். இறைவனை எந்த மலங்களும் பற்ற முடியாது. அதனாலே அவன் அனாதியிலே மலங்களிலிருந்து நீங்கியவனாக இருக்கிறான். அதனாலே அனாதியானது மலமில்லாதது என்கின்ற இந்த இரண்டு இலக்கணத்திற்கும் ஒரு வடிவம் என்பதுதான் கடவுள், அதுதான் சிவம் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அதனாலே இப்போது அருத்தெருஞ்சோதி ஆண்டவரைத்தான் இங்கே சிவம் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். பதி என்று சொன்னால் தலைவன் என்று அர்த்தம். பதி இந்த ஆன்மாக்கள் எல்லாம் உய்வடைந்து தன்னை வந்து அடைந்து தன்னை போலவே துன்பமின்றி வாழ வேண்டும் என்கின்ற கருணாமூர்த்தியாகிய இறைவன் இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் மாயையிலிருந்து தோற்றுவித்து உலக உயிர்கள் பக்குவம் பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அருள் விளையாடல்களை அருள் நடனத்தை நடத்தி கொண்டிருக்கிறான். அதனாலே இது எல்லாவற்றிற்கும் உரிமை உள்ளவன் தலைவன். நம்முடைய உடம்பு முதலிய எல்லாவற்றிற்கும் அவனே தலைவன் என்பதனாலே அவனை பதி என்று சொல்லுவது அருளாளர்களுடைய மரபிலே வரக்கூடிய ஒரு சொல். அதனாலே இறைவனை சிவபதி என்று அழைப்பது மரபு. அந்த வகையிலே அனாதியான மலமில்லாத இந்த அண்ட பிரபஞ்சங்களுக்கும் உடமை உள்ளவராகிய உரிமை உள்ளவராகிய அந்த பதியினுடைய விளக்கத்தை, அந்த பதி எப்படி தோன்றி விளங்கி அருள் செய்கின்றார் என்கின்ற விளக்கத்தை கூறுவதுதான் இந்த சிவபதி விளக்கம் என்கின்ற ஒரு பதிகமாக அமைந்திருக்கிறது. இப்பொழுது இந்த பதிகம் ஆறாவது திருமுறையிலே இருக்கின்றது என்பது நாம் எல்லோருக்கும் தெரிந்ததே. ஆனால் மரபு பதிப்பிலே, அதாவது திருவருப்ப ஆறாம் திருமுறையுடைய முதல் பதிப்பிலே அல்லது தேவநிலையம் பதிப்பிலே மரபு பதிப்பிலே இந்த சிவபதி விளக்கம் ஐந்தாவது பதிகமாக அமைந்திருக்கிறது. ஆனால் காலமுறை பதிப்பு அதாவது ஊரநடிகளுடைய பதிப்பிலே ஊரநடிகள் தன்னுடைய கால வரிசையின் பிரகாரம், அந்த ஆராய்ச்சியின் பிரகாரம் இதை 62வது பதிகமாக வைத்திருக்கிறார். ஆனால் இதற்கு பெயர் மாற்றப்படவில்லை. இது சிவபதி விளக்கம் என்றேதான் மரபு பதிப்பிலேயும் இருக்கிறது, காலமுறை பதிப்பிலேயும் இருக்கிறது. இதை அன்பர்கள் தெரிந்து கொள்வது இந்த பதிகத்தை எந்த நூலாக இருந்தாலும் எந்த பதிப்பாக இருந்தாலும் படிப்பதற்கு உதவியாக இருக்கும் என்கின்ற காரணத்தினால் தான் இதை நான் இங்கு குறிப்பிடுகிறேன். சரி, இப்பொழுது ஒரு பதிகத்தை நாம் படித்து இந்த பதிகத்திற்குள் நாம் செல்லுவதற்கு முன்பு, இந்த பாடல்களுக்குள் நாம் செல்லுவதற்கு முன்பு இதற்கு ஒரு இப்பொழுது இந்த சிவபதி விளக்கம் என்பது ஒரு இலக்கியமாக இருக்கிறது. இலக்கியம் என்று சொன்னால் ஒரு பாடலாக இருக்கிறது, 10 பாடல்களை கொண்ட ஒரு பதிகமாக இருக்கிறது. இப்பொழுது இந்த எல்லா பாடல்களுக்கும் இந்த முழு பதிகத்துக்கும் ஒரு இலக்கணத்தை வள்ளலார் வரையறுத்து கொண்டு அந்த வரையறையின் படிதான் இந்த பாடல்களை எழுதியிருக்கிறார். அப்பொழுது அந்த இலக்கணத்தை நாம் அறிந்து கொண்டால் இலக்கணத்தினுடைய இலக்கியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இது என்ன, இது இலக்கணம் இலக்கியம் என்று சொல்கிறீர்களே, எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று சொன்னால், எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஃபார்முலா என்று ஒன்றிருக்கிறது, ஒரு கணக்கு இருக்கு. அந்த ஃபார்முலா என்பது, இந்த சூத்திரம் என்பது கணக்குக்கு ஒன்றுதான் சூத்திரம். ஆனால் அந்த சூத்திரத்தை வச்சு நீங்கள் ஆயிரம் விதமான ஆயிரம் கணக்குகள் அந்த அந்த வகையிலே கொடுத்தாலும் நீங்கள் அதை அதை அந்த கணக்கை முடித்து விடலாம். அதை போல வள்ளல் பெருமான் இந்த பத்து பாடல்களிலேயும் ஒரு முக்கியமான இலக்கண ஒரு மைய கருத்தை வைத்துத்தான் இந்த பத்து பாடல்களையும் வள்ளல் பெருமான் நடத்தி கொண்டு போகிறார். அதில் என்ன என்று சொன்னால், இதற்கு ஒரு வரியிலே இந்த பொருளுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன சொல்லலாம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களாகவும் இறைவனே இருக்கின்றான் என்பதுதான் இந்த முழு பதிகத்தினுடைய கருத்து. என்னையா நீங்கள் முழு பதிகத்தினுடைய கருத்தையே ஒரு வரியில் இப்படி சொல்லிவிட்டீர்களே என்று சொன்னால், நாம் அன்பர்கள் இதை இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இப்படி சொல்லுகிறேன். இந்த முழு பத்து பாடலுடைய கருத்தும் என்ன என்று சொன்னார், சிவபதி இறைவன் அருத்தெருஞ்சோதி ஆண்டவன் எல்லாமுமாக விளங்குகின்றான் என்பதைத்தான் இந்த பாடல் குறிப்பிடுகிறது. இப்பொழுது எல்லாமுமாக விளங்குகின்றார் என்று ஒரு பொத்தாம்பூதுவாக நாம் சொல்லிவிட்டால் அது மற்றவர்களுக்கு எப்படி புரியும்? அதனாலே வள்ளல் குருமான் மொத்தம் 40 உதாரணங்களை சொல்லி இறைவன் அப்படி விளங்குகின்றான் என்று 40 உதாரணங்களை நமக்கு காட்டுகின்றார். இந்த பத்து பாடல் ஒரு பாடல் 8 வரிகளை கொண்டது. இந்த 8 வரியிலே 2 அடியிலே ஒரு உதாரணத்தை வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அப்படி நாம் பார்க்கிற போது 10 8 80 வரிகள் இங்கே இருக்கின்றன. 80 வரிகளிலே 2 2 அடிகளிலே இறைவனை பற்றிய உதாரணத்தை குறிப்பிடுவதனாலே 40 விதமான பொருட்களையும் 40 விதமான செய்திகளையும் உதாரணங்களையும் வள்ளல் பெருமான் நமக்கு குறிப்பிடுகிறார். இது எப்படி இந்த உதாரணங்கள் இருக்கின்றன என்று சொன்னால், இந்த உதாரணங்கள் ஒரு சில உதாரணங்கள் நாம் வழக்கத்திலே புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் ஒரு சில உதாரணங்கள் அனுமானம் செய்யக்கூடியதாகவும் ஒரு சில உதாரணங்கள் மிக உயர்ந்த ஞான நிலையில் உள்ளவர்களுக்கு மாத்திரமே புரியும்படியாகவும் இப்படி முதல் இடை கடை என்கின்ற இந்த 3 வகையான தன்மையிலேயும் வள்ளல் பெருமான் இங்கே உதாரணங்களை அமைத்து பாடியிருக்கிறார். அதற்கு அடுத்ததாக இதிலே வரக்கூடிய இந்த இலக்கணத்தை நான் சொல்லுகிறேன். இந்த இலக்கணத்தை, இந்த ஃபார்முலாவை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த 10 பாடல்களையும் நாம் மிக எளிமையாக விளங்கிக் கொள்ளலாம். அதற்கு நீங்கள் இந்த ஃபார்முலாவை, இந்த சூத்திரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார் ஒரு முதற் பொருள். முதற் பொருள் என்று சொன்னால் திங் நம்பர் 1 ஒரு பொருள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்தது 2வது பொருள், திங் நம்பர் 2 அதற்கு 2வது பொருள், 2ம் பொருள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த முதற் பொருளாகவும் இறைவனே இருக்கிறார், இந்த 2வது பொருளாகவும் இறைவனே இருக்கிறார். ஆனால் இறைவன் அங்கே முழு இறைவனாக இருக்கிறானா என்று சொன்னால் இல்லை. இறைவன் அந்த பொருட்களுக்கு உள்ளே இருக்கிறான் அல்லது அந்த பொருட்களை இயக்குகிறான். ஆக இறைவனுடைய இயக்கத்தினாலே அது இயங்குகிறது. இப்போது ஒரு பொருள், 2வது பொருள், 2 பொருட்கள் இருக்கின்றன, இதிலே நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இப்போது முதல் பொருள் 2வது பொருளுக்கு உதவி செய்து அந்த 2வது பொருளை சிறப்புற செய்கிறது. முதல் பொருள் 2வது பொருளுக்கு உதவி செய்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இது உதவி செய்கிறது என்று சொல்லுவதை விடவும் முதல் பொருளுடைய உதவி 2வது பொருளுக்கு கிடைத்தால் அதனாலே 2வது பொருள் சிறப்புறுகிறது. இப்போ அதை போலவே 2வது பொருள் திங் நம்பர் 2 முதல் பொருளுக்கு உதவி செய்கிற போது அந்த முதல் பொருளுக்கு சிறப்பு கூடுகின்றது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை ஒன்று சார்ந்து ஒன்றுக்கு ஒன்று உதவி வாழ்கின்றன. சரி, இப்பொழுது இந்த இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று உதவியாக இருக்கிற போது பெரும் பயன் விளைவதில்லை, ஒரு பெரிய பயன் நமக்கு உண்டாவதில்லை. சரி, அப்பொழுது எப்பொழுது அந்த பயன் உண்டாகிறது என்று சொன்னால் இந்த இரண்டு பொருள்களும் ஒன்றுபடுகிற போது அங்கே ஒரு பெரிய பயன் உண்டாகிறது. இதுதான் வள்ளல் பெருமான் இதனை இலக்கணமாக வைத்திருக்கிறார். இப்போ இது வளர் பெருமான் என்ன சொல்லுகிறார், முதற் பொருளாகவும் இறைவனே இருக்கிறான், இரண்டாவது பொருளாகவும் இறைவனே இருக்கிறான், முதல் பொருளும் இரண்டாவது பொருளும் ஒன்றுக்கொன்று உதவி செய்து சிறப்படைகின்றன. அதோடு கூட அந்த முதல் பொருளும் இரண்டாவது பொருளும் ஒன்றோடு ஒன்று ஒன்றாக சேருகிற போது அதிலிருந்து பெரும் பயன் விளைகின்றது. அந்த பயனாகவும் இறைவனே இருக்கிறான் என்று வளர் பெருமான் குறிப்பிடுகிறார். இதுதான் இந்த பத்து பாடல்களுடைய ஒட்டுமொத்த இலக்கணம். இப்பொழுது நான் முன்பு சொன்னது போல மொத்தம் 40 உதாரணங்களை வள்ளல் பெருமான் இங்கே கையாளுகிறார் நமக்கு இந்த கருத்தை விளங்க வைப்பதற்கு. நாம் பாடலிலே இருக்கக்கூடிய விளக்கத்தை சிந்திப்பதற்கு முன்பு இதை விளங்கிக் கொள்வதற்கு நாம் ஒரு சில உதாரணங்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் நமக்கு புரிந்து கொள்வதற்காக. இப்பொழுது ஆண் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆண் முதற் பொருள், பெண் இரண்டாவது பொருள். இப்படி சொன்னால் இந்த காலத்திலே ஒரு இப்பொழுது இது எப்படி நீங்கள் பெண்களை இரண்டாவது சொல்லலாம் என்று கூட சொல்லுவார்கள். ஒரு வேடிக்கைக்காக சொல்லுகிறேன். அதனாலே நீங்கள் பெண் முதற் பொருள், ஆண் இரண்டாவது பொருள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நாம் எந்த ஆணும் கொடி பிடித்து கோஷம் போடுவதில்லை. அதனாலே இந்த இரண்டு பொருட்களும் இருக்கின்றன. இப்பொழுது ஒரு பெண்ணினுடைய துணையோடுதான் ஆண் வாழுகிறான், ஆணினுடைய துணையோடு பெண் வாழுகிறார். இப்பொழுது இரண்டு பேரும் இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு ஒரு ஆண் பெண்ணை சார்ந்தும் பெண் ஆணை சார்ந்தும் பயன்பெறுகிறார்கள். இப்படி பயன்பெற்றாலும் இதனாலே மிக பெரிய சிறப்பு உண்டாவதில்லை. அவர்கள் அவர்களுக்கு ஒன்றோடு ஒன்று உதவி செய்து வாழ்கிறார்கள். ஆனால் இந்த இருவரும் ஒன்றுபடுகிற போது அங்கே மக்கச்செல்வம் என்கின்ற ஒரு மிக உயர்ந்த பேரு அவர்களுக்கு வாய்க்கிறது. அந்த மக்கச்செல்வத்தினாலே, உயர்ந்த மக்கச்செல்வத்தினாலே உலகம் பயன்பெறுகிறது. இப்பொழுது முதற் பொருள் ஆண், இரண்டாவது பொருள் பெண், இந்த இரண்டு பேரும் ஒன்றுக்கொன்று உதவியாக வாழுகிறார்கள். இந்த ஒன்றோடு ஒன்று ஒன்றாக கலந்து இருப்பதினாலே அங்கே ஒரு பயன் விளைகிறது. இப்பொழுது ஆணாகவும் இறைவனே இருக்கிறான், ஆணுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான், பெண்ணுக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான். இங்கே இந்த இரண்டும் சேர்ந்து ஒன்றாக வந்த ஒரு பொருளாகிய அந்த குழந்தை, மக்கள் பேர் என்கின்ற அந்த குழந்தையிலேயும் இறைவன் இருக்கிறான். இப்படி இறைவனுடைய அந்த சாரூபம் எல்லா இடத்திலேயும் நிறைந்திருக்கிறது. அந்த இறைவனுடைய தயவு, அந்த இறைவனுடைய பிரசன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். இறைவனுடைய இருப்பு இல்லை என்று சொன்னால் எதுவும் இயங்காது. இது ஒரு உதாரணத்திற்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்பொழுது இனிமேல் நாம் வள்ளலாருடைய பாடல்களுக்கு போகலாம். பெருமானாருடைய பாடல்களுக்கு நாம் இதை இப்பொழுது ஓரளவிற்கு உங்களுக்கு இந்த இலக்கணம் வள்ளல் பெருமான் இந்த பத்து பாடல்களுக்கும் அமைத்திருக்கக்கூடிய இலக்கணம் உங்களுக்கு புரியும் என்று எண்ணுகிறேன். அதற்கு உதாரணம் இந்த ஆண் பெண் குழந்தை என்பது. இந்த உதாரணத்தை நாம் மனதிலே வைத்துக் கொண்டு, இந்த ஃபார்முலாவை நீங்கள் மனத்திலே வைத்துக் கொண்டு, இப்பொழுது நாம் இந்த முதற் பாடலுக்கு நாம் விளக்கத்தை பார்ப்போம். இதுல இன்னொரு முக்கியமான கருத்து, முதல் பொருளும் இறைவனே. வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார் அருட்பாவிலே இந்த சிவபதி விளக்கத்திலே, முதல் பொருளும் இறைவனே, இரண்டாவது பொருளும் இறைவனே. அந்த முதற் பொருளும் இரண்டாவது பொருளும் இணைவதினாலே உண்டாகிற பயனும் இறைவனே என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இப்பொழுது என்ன உதாரணத்தை முதற் பாடலிலே சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். உரை வளர் கலையே, கலை வளர் உரையே, உரை கலை வளர்த்தரு பொருளே. நாம் இப்போது இதை பாடல் பாடலாக வைத்துக் கொள்வதை விடவும் ஒரு வசதிக்காக இதை நாம் 40-80 அடிகளாக நாம் வைத்துக் கொள்ளலாம். இப்போது ஒரு 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 கருத்து இரண்டு அடிகளிலே சொல்லப்படுவதனாலே நாம் இரண்டு அடியாக சிந்திக்கலாம். ஆனால் இந்த 8 அடிகள் முடிந்தவுடனே அம்மையார் அவர்கள் உங்களுக்கு அந்த பாடலை பாடுவார்கள். இருந்தாலும் நாம் 2-2 அடியாக சிந்தித்துக் கொண்டு போகலாம். இங்கே இப்போது உரை வளர் கலையே என்று குறிப்பிடுகிறார். இங்கே உரை என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், உரை என்பது நாம் பேசக்கூடிய வார்த்தை. இப்பொழுது நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா. இப்போது நான் என்ன செய்கிறேன், உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது இந்த உரை வளர் கலையே என்று குறிப்பிடுகிறார். அதாவது கலை என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளாலே வளர்க்கப்பட்ட உரையே கலைவளர் உரையே. இன்னும் தெளிவாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். இது இங்கே இன்னும் ஒரு முக்கியமான குறிப்பை நான் இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது. இதை நான் இதை ஆரம்பிப்பதற்கு முன்பே சொல்ல வேண்டும் என்று எண்ணினேன். இங்கே வளர் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. இந்த பதிகம் முழுக்க வளர் என்கின்ற வார்த்தை கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடியிலே இரண்டு முறை வருகிறது. உரை வளர் கலையே, கலை வளர் உரையே. அதிகமாக இந்த பதிகத்திலே வரக்கூடிய வார்த்தை வளர் என்பதுதான். அதனாலே வளர் என்றால் என்ன என்று சொன்னால், வளர் என்பது வினைத்தொகை என்று இலக்கணத்திலே சொல்லுவார்கள். இதற்கு ஒரு உதாரணம் ஊறுகாய் என்று வைத்துக் கொள்ளலாம். ஊறுகாய் என்ற சொல் வினைத்தொகையை குறிக்கும். வினைத்தொகை என்றால் என்ன என்று சொன்னால், நாம் ஊறுகாயை பற்றி தெரிந்து கொண்டால் இப்போது வினைத்தொகையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஊறுகாயை அதை அறிந்து உப்பு முதலியவைகள் எல்லாவற்றையும் அதிலே மிளகாய்த்தீர் எல்லாம் போட்டு அதை கதப்படுத்துகிறோம். இப்பொழுது ஊறுகாய் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், ஏற்கனவே அந்த காய் ஊறிய காய், உப்பிலே ஊறிய காய், காரத்திலே ஊறிய காய், ஊறிய காய் முன்பு இப்போதும் ஊறிக்கொண்டே இருக்கிறது. இப்போதும் அதிலே உப்பு இருக்கிறது, அதிலே காரம் இருக்கிறது, ஊறிக்கொண்டே இருக்கிறது. இது பிரசன்டென்ஸ். ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய், திரும்பவும் அது ஊறிக்கொண்டே இருக்கும். நாம் சாப்பிடுகிறோம், சாப்பிடுவதை தவிர்த்து மீதே இருக்கக்கூடியவையெல்லாம் ஊறிக்கொண்டே இருக்கும். அப்பொழுது வினைத்தொகை என்றால் என்ன என்று சொன்னால், அது மூன்று காலத்தையும் குறிக்கும் என்று அர்த்தம். முன்பு ஊறிய காய், இப்போது ஊறுகின்ற காய், ஊறும் காய் என்பது போல இந்த வளர் என்கின்ற ஒரு சொல்லும் வினைத்தொகையே ஆகும். வளர் என்று சொன்னால் முன்பு வளர்ந்தது, இப்பொழுது வளர்கின்றது, நாளை வளரும் என்று அர்த்தம். அதனாலே இங்கே நான் முன்பே சொன்னது போல இந்த பாடல் மிக மிக இலக்கண இலக்கிய சிறப்புகளை உடையது. வள்ளல் பெருமான் வளர் என்கின்ற ஒரு வார்த்தையைத்தான் சொல்லுகிறார். ஆனால் அந்த வளர் என்கின்ற சொல்லுக்கு வரக்கூடிய பொருள்கள் பல. அதாவது வளர்ந்தது, வளர்கின்றது, வளரும் என்கின்ற பொருளில் வருகிறது, பொருந்திய என்கின்ற பொருளில் வருகிறது, தோன்றுகின்ற என்கின்ற பொருளில் வருகிறது, விளங்குகின்ற என்கின்ற பொருளில் வருகின்றது. ஆக இப்படி இந்த வளர் என்கின்ற ஒரு சொல் பல, அதாவது பல பொருளை குறிக்கின்ற ஒரு மொழியாக இந்த வளர் என்கின்ற சொல் வருகின்றது. அதனாலே இதையும் அன்பர்கள் நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இதையும் வைத்துக் கொண்டு நாம் இப்பொழுது இந்த பாடலை சிந்திப்போம். உரை வளர் கலையே, அதாவது உரை உரை என்று சொன்னால் பேச்சு, பேச்சினாலே வளர்க்கப்பட்ட கலை போன்றவனே என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இப்பொழுது ஆதி காலத்திலே நாம் எல்லாம் நாம் முதலிலே பேச தெரியாதவர்களாக இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நமக்காக சில வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டு நாம் பேச தொடங்கினோம். பிறகு அந்த பேச்சுக்கு ஒரு எழுத்து வடிவம் கொடுத்தோம். பிறகு நாம் எப்படி எப்படியோ பேசியதையெல்லாம் ஒருங்கமைத்து இப்படித்தான் பேச வேண்டும் என்கிற இலக்கணத்தை இன்றைக்கு வகுத்து வைத்திருக்கிறோம். இப்பொழுது ஒரு குழந்தை வந்து நம்ம இடத்திலே சொல்லுகிறது, நீங்கள் நாளைக்கு கோயிலுக்கு போவீர்களே, எனக்கு என்ன வாங்கி கொண்டு வந்தீர்கள் என்று கேட்கிறது. அந்த குழந்தை எப்படி கேட்டிருக்க வேண்டும், அப்பா நீங்கள் நேற்றைக்கு கோயிலுக்கு போனீர்களே, எனக்கு என்ன வாங்கி கொண்டு வந்தீர்கள் என்று கேட்பதற்கு பதிலாக குழந்தை மாற்றி பேசுகிறது. ஆனால் குழந்தை பேசினால் நாம் விட்டு விடுவோம், பெரியவர்கள் பேசினால் இவருக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று நாம் நினைப்போம். அப்போது உரையினாலேதான் கலை வளர்ந்தது. முதலிலே மனிதன் பேச தொடங்கினான், அந்த பேச்சு வளர்ந்து 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 அது கலையாக மாறி போய்விட்டது. அதனாலே உரையினாலே வளர்க்கப்பட்ட கலையாக இருக்கின்றவனே என்று இறைவனே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இப்பொழுது கலை வளர் உரையே, அதாவது இப்பொழுது உரையினாலே கலை வளர்ந்தது, இப்பொழுது கலை உரையை வளர்க்கின்றது. என்ன இது என்று சொன்னால், நான் சொன்ன உதாரணம், இப்பொழுது நமக்கு இலக்கணங்களை கிராமர் எல்லாம் நமக்கு வகுத்து வைத்திருக்கிறார்கள். நாம் அந்த கிராமரின் படிதான் பேச வேண்டும். நான் எப்படி வேண்டுமானாலும் பேசுவேன் என்று நம்மால் பேச முடியாது. அதனாலே இலக்கண இலக்கியங்களை வகுத்து அதன்படி நாம் பேச வேண்டும் என்று ஒழுங்கமைப்பு செய்திருப்பதனாலே இப்போது கலைகள் உரையை வளர்க்கின்றன. ஆரம்பத்திலே உரை கலையை வளர்த்தது, இப்பொழுது கலை உரையை வளர்க்கின்றது. அப்படி கலையாகவும் உரையாகவும் இறைவன் இருக்கின்றான் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இப்போது இது இரண்டும் தனித்தனி பொருள் அல்லவா? இப்போது இந்த இரண்டும் ஒன்று சேர்ந்தால் அதிலே ஒரு பயன் விளைகிறது. அது என்ன என்று சொன்னால் அதுதான் மெய்ப்பொருள். இப்போது கலையும் உரையும் சேர்ந்திருப்பதினாலேதான் நமக்கு இந்த அருட்பாக்கள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன. கலையும் உரையும் சேர்ந்திருப்பதினால்தான் நான் இப்பொழுது பேசுவதை நீங்கள் தெளிவாக உணர முடிகிறது. கலையும் உரையும் சேர்ந்திருப்பதினால்தான் வள்ளல் பெருமானுடைய உரைநடை பகுதியை நாம் படிக்க முடிகின்றது. அதனாலே இந்த கலையும் உரையும் ஒருங்கிணைந்து ஒன்றாகி இப்பொழுது நமக்கு ஆன்ம ஞானத்தை தரக்கூடிய மெய்ப்பொருளை வழங்குகிறது. ஆக இந்த கலையாகவும் உரையாகவும் மெய்ப்பொருளாகவும் இறைவனே இருக்கின்றான் என்று இந்த இரண்டு அடிகளிலே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அடுத்து இரண்டாவது அடிக்கு இப்போது போகலாம். உரை வளர் மலரே என்று குறிப்பிடுகிறார். அதாவது உரை என்று சொன்னால் மனம் என்று அர்த்தம், வாசனை என்று அர்த்தம். மலரிலே வாசனை உண்டாகும். உரை வளர் மலரே என்று சொன்னால் வாசனையை வளர்க்கின்ற அல்லது வாசனையை உடைய மலராக இறை மலரை போன்ற இறைவனே என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக மலர் வளர் இறையே, மலரை வளர்க்கின்ற வாசனையே என்று குறிப்பிடுகிறார். இதிலே முதல் அடி உங்களுக்கு புரியும், உரை வளர் மலரே. சரி, மலர் வாசனையை வளர்க்கின்றது, இதிலே எந்த சந்தேகமும் இல்லை. மலர் மலர்ந்தால் அதிலிருந்து வாசனை உண்டாகும், அதிலே சந்தேகம் இல்லை. மலர் வளர் இறையே, மலரினாலே வளர்க்கப்படுகின்ற இறையே, அதாவது மலரினாலே மலரினாலே வளர்ந்து அதனாலே உண்டாகிற வாசனையே என்று குறிப்பிடுகிறார். உரை வளர் மலரே, மலர் வளர் இறையே. இப்போது வாசனையினாலே மலர் உண்டாகிறது, மலரினாலே வாசனை உண்டாகிறது என்று இரண்டு பொருட்களை வள்ளல் பெருமான் இங்கு குறிப்பிடுகிறார். மலர் வளர் இறையே என்று குறிப்பிடுகிறார், உரை வளர் மலரே என்று குறிப்பிடுகிறார். அதனாலே இது எப்படி நிகழ்கிறது என்று நாம் ஒரு நமக்கு ஒரு சந்தேகங்கள், அதாவது மலர் மொட்டாக இருக்கிறது, மலர் மலர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் மலர்கிற போது அந்த மலரிலிருந்து வாசனை வருகிறது. அப்போது மலர் வளர் விரையே என்பது சரி, அதாவது அதாவது விரை வளர் மலரே என்பது சரி. ஆனால் மலர் வளர் மலர் வளர் விரையே என்று குறிப்பிடுகிறார். வாசனை எப்படி மலரை வளர்க்க முடியும் என்று சொன்னால் அதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமானால் நமக்கு அதனுடைய உண்மை தெரியும். என்ன என்று சொன்னால், இப்போது வண்டுகள் இருக்கின்றன. வள்ளல் பெருமான் எவ்வளவு அறிவியல் நுட்பத்தை உணர்ந்து இந்த வரியை இந்த இரண்டு மூன்று அடியிலே குறிப்பிடுகிறார் பாருங்கள். வாசனை மலரை வளர்க்கின்றது என்று குறிப்பிடுகிறார். இதற்கு சாதாரணமாக ஒரு பொருள் சொல்லலாம். என்ன என்று சொன்னால், இப்போது மனம் இல்லாத மலரை யாரும் விரும்ப மாட்டார்கள், யாரும் சூடி கொள்ளவும் மாட்டார்கள், அதை பொருட்படுத்த மாட்டார்கள். ஆனால் அந்த வாசனை அந்த மலரிலே ஒரு பூவிலே வாசனை இருந்தால் அதை பயன்படுத்துவார்கள். அப்போது மலர் ஏன் சிறப்புறுகிறது என்று சொன்னால் அது வாசனை இருப்பதினாலே சிறப்புறுகிறது என்கின்ற அர்த்தத்தையும் சொல்லலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமானால் இந்த அருப்பாவிற்கு ஒரு இந்த அருப்பாவிற்குள்ளே இந்த வரிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அறிவியல் உதாரணம் இருப்பதை நம்மாலே பார்க்க முடியும். என்ன என்று சொன்னால், இப்போது வாசனை பூவை வளர்க்கின்றது என்கின்ற ஒரு வரியை வைத்துக் கொள்வோம். எப்படி வளர்க்கின்றது என்று நாம் யோசனையை செய்து பார்ப்போமானால், இப்பொழுது ஒரு பூ மலர்கின்றது. பூ மலர்கிற போது அந்த பூவினுடைய வாசனைக்கு வாசனையினாலே அந்த வண்டு தேனீ முதலியவைகள் ஈர்க்கப்படுகின்றன. இப்பொழுது அங்கிருந்து வண்டு தேனீ முதலியவைகள் வருகின்றன, வந்து அந்த மலரிலே அந்த மனமுள்ள அந்த மலரிலே அமர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த தேனை பருகின்றன. தேனை பருகி அது இந்த இதற்கு மகரந்த சேர்க்கை என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார், தமிழிலே சொல்லுவார்கள், ஆங்கிலத்திலே எனக்கு இதற்கு தெரியவில்லை. மகரந்த சேர்க்கை என்று பெயர். இது எப்படி நடக்கிறது என்று சொன்னால், எப்படி ஒரு உயிரினங்கள் ஒன்று சேர்வதற்கு ஆண் பெண் என்கின்ற இரண்டு பேருடைய சேர்க்கை அவசியமோ, உயிரினங்கள் உண்டாவதற்கு ஆண் பெண்ணுடைய சேர்க்கை அவசியமோ, அதை போல பூக்களுக்கும் காய்கனிகள் உண்டாவதற்கும் அது அவசியம். அதனாலே இப்போ இது என்ன செய்கிறது, இந்த மனத்தினுடைய காரணத்தினாலே வண்டுகள் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த தேனை பருகி இது வேறொரு மலருக்கு போய் அங்கேயும் தேனை பருக ஆரம்பிக்கிறது. அப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய தேன் அந்த மலரிலே பட்டதினாலே அங்கே வேறு விதமான மலரும் வேறு விதமான வடிவங்களும் வண்ணங்களிலேயும் அங்கே பூக்களும் காய்களும் கனிகளும் ஏற்படுகின்றன. இதற்கு அறிவியலிலே மகரந்த சேர்க்கை என்று சொல்வார்கள். இப்பொழுது நீங்கள் யோசனை செய்து பாருங்கள், மனத்தினாலேதானே மலர் உண்டாகிறது, அதனாலேதானே காய் கனி முதலியவைகள் எல்லாம் உண்டாகின்றன. இப்பொழுது நீங்கள் நாம் சாதாரணமாக சிந்திக்கலாம், ஒரு மரம் இருந்தால் அந்த மரம் ஒரு அதில் இருக்கக்கூடிய மலர்கள் பல வண்ணமாக இருக்கும். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் இந்த அயல் மகரந்த, இதை அயல் மகரந்த சேர்க்கை என்று சொல்வார்கள். இப்படி பல்வேறு இடத்திலிருந்து அங்கே வரக்கூடிய அந்த தேன், அந்த 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 வித்து அல்லது அந்த உயிர் ஒரு அந்த பூவிலே போய் சேர்வதனாலே அதிலிருந்து தோன்றக்கூடிய தாவரங்கள் வேறு வகையாக, அதாவது கலப்பின வகையாக தோன்றி அது பல்கி பெருகி நமக்கு பலவிதமான வண்ணங்களை தரக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அந்த கருத்தை நாம் இங்கு சிந்தித்து பார்ப்போமானால் அது இந்த அருப்பாவிற்கு அருப்பாவினுடைய உட்பொருளை புரிந்து கொள்வதற்கு நமக்கு வழியாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக இங்கே இறை மலர் வளர் தரு நரவே. இப்பொழுது வாசனையும் பூவும் ஒன்றாக இருந்தால் அங்கே என்ன தோன்றுகிறது என்று சொன்னால் அங்கே தேன் தோன்றுகிறது. ஆக வாசனையாகவும் அங்கே இருக்கக்கூடிய மலராகவும் அந்த வாசனையும் மலரும் பொருந்தி இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய அதிலே பயனாக இருக்கக்கூடிய அந்த தேனாகவும் இறைவனே இருக்கின்றான் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக இப்போது நாம் நான்காவது அடித்து செல்லலாம். இந்த உதாரணம் நம் எல்லோருக்கும் மிக எளிமையாக புரிந்துவிடும். பறை வளர் கருவே, கரையை வளர்க்கக்கூடிய மரமே என்று குறிப்பிடுகிறார். அதாவது நீங்கள் ஆற்றங்கரையிலே போய் பார்த்தீர்களானால் ஆற்றங்கரையிலே அந்த நதி ஓடுகிற போது அந்த கரையை அரித்து கொண்டு போகாமல் இருப்பதற்காக ஆற்றங்கரையிலே மரங்களை நடுவார்கள். இந்த காலத்திலே ஆறும் இல்லை மரமும் இல்லை, அதனாலே கவலை இல்லை. அந்த காலத்திலே ஊருக்குள்ளே தண்ணீர் வரக்கூடாது என்பதற்காக அந்த ஆற்றங்கரையிலே மரத்தை நட்டால் அந்த வேர் அந்த மர அந்த மண்ணை பிடித்து கொண்டு அந்த கரை உடையாமல் பாதுகாக்கும். அதனாலே கரை வளர் கருவே என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அதாவது கரையை எப்பொழுதும் நிறுத்தி வளர்த்து பாதுகாக்கின்ற மரம் போன்றவனே என்று இறைவனை குறிப்பிடுகிறார். கருவளர் கரையை என்று குறிப்பிடுகிறார். ஆனால் இந்த கரையும் மரத்தை வளர்க்கிறது, எப்படி வளர்க்கிறது என்று சொன்னால் ஈரப்பதம் உள்ள பகுதி, அதனாலே வேருக்கு இந்த கரை அங்கே வரக்கூடிய தண்ணீரை தனக்குள்ளே அந்த கரையானது ஈர்த்து கொண்டு மரத்திற்கு தண்ணீரை கொடுத்து அந்த மரத்தை வளர்க்கிறது. அதனாலே மரத்தினாலே மரம் வளர், அதாவது அந்த மரத்தினாலே கரை பயன்படுகிறது, கரையினாலே மரம் பயன்படுகிறது. ஆக இந்த இரண்டும் சரி, இந்த இரண்டும் கரையும் மரமும் சேர்ந்து கரை மரத்திற்கு ஊட்டச்சத்தை கொடுக்கிறது, அதை உண்டு மரம் மிக செழிப்பாக வளர்ந்து நிறைவாக என்ன தருகிறது என்று சொன்னால் கனியை தருகிறது, நல்ல பழங்களை கொடுக்கின்றது, நல்ல அழகான சுவையுள்ள காய்கனிகளையும் நிழலையும் கொடுக்கின்றது. அதனாலே இங்கே வளர் பெருமான் என்ன சொல்கிறார், கலை வளர் கரை வளர் தருவே, தரு வளர் கரையே, கரை தரு வளர் சிலர் கனியே என்று குறிப்பிடுகிறார். இந்த உதாரணமும் உங்களுக்கு புரிந்தது. அதற்கு அடுத்ததாக இப்போது மிக உயர்ந்த தத்துவ உதாரணத்தை வள்ளல் பெருமான் இங்கே குறிப்பிடுகிறார். பறை வளர் ஒளியே. இங்கே பறை என்று சொன்னால் ஆதிசக்தி, அதாவது இறைவனுடைய சக்திக்கு சிவசக்திக்கு பறை என்று பெயர். அந்த பறை எதிலிருந்து தோன்றுகிறது என்று சொன்னால் இறைவனுடைய அருள் ஒளியிலிருந்து தோன்றுகிறது. இறைவனுடைய அருளிலிருந்து தோன்றுவதுதான் அந்த சக்தி என்பது. இறைவன் இருப்பு ஆற்றல், சக்தி இயக்க ஆற்றல், இறைவனுடைய இருப்பிலிருந்து அவனுடைய அருள் ஒளியிலிருந்து ஒரு பிரிவாக வந்ததுதான் சக்தி. அதனாலே இங்கே வளல் பெருமான் குறிப்பிடுகிறார், பறை வளர் ஒளியே. அதாவது பறையை வளர்க்கின்ற அல்லது பறையை வளர்த்த ஒளியே என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக ஒளி வளர் பறையே, ஒளியினாலே வளர்க்கப்படுகின்ற பறையே, பறையினாலே வளர்க்கப்படுகின்ற ஒளியே என்று இப்பொழுது பறையிலிருந்து ஒலியிலிருந்து பறை தோன்றியது சரி, அதனாலே இப்போ இது ஒலிக்கு என்ன பயன் என்று சொன்னால், இந்த ஒலி பல்கி பெருக 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 அந்த பெரிய பெரிய ஆற்றலே பறைக்கும் ஒலிக்கும் சிறப்பாக அமைந்து விடுகிறது. அப்படி இந்த பறையையும் இந்த ஒலியையும் இயக்கக்கூடியவன் யார் என்று சொன்னால், அதை வளர்க்கக்கூடியவன் யார் என்று சொன்னால், அவனே சிவபதி, அவனே அழுத்தருஞ்சோதி ஆண்டவன் என்று வளல் பெருமான் குறிப்பிடுகிறார். நிறைவு கருத்தாக, அதாவது இது கொஞ்சம் 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 குழப்பமாக நமக்கு தோன்றலாம், ஆனால் நாம் நிறைவு கருத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைவு கருத்து இங்கே என்ன என்று சொன்னால், கலையை தரக்கூடிய பொருளாகவும், உரையும் கலையும் சேர்ந்து அதனுடைய மெய்ப்பொருளாகவும், மனமும் மலரும் சேர்ந்து அதனுடைய பொருளாக இருக்கக்கூடிய தேன் போன்றவனாகவும், அதிலே இருக்க கருவும் கரையும் சேர்ந்து அதிலே தோன்றக்கூடிய கனியாகவும், ஒலியும் பறையும் சேர்ந்து அந்த ஒலியையும் அந்த பறையும் வளர்க்கக்கூடிய சிவபதியாகவும் இறைவன் இருக்கின்றான் என்பதுதான் இந்த பாடலுடைய கருத்து. இந்த பாடலை அன்பர்கள் பல்வேறாக தொடர்ந்து இதை நாம் சிந்திப்போமானால் இதனுடைய உண்மை கருத்துக்களை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். நிறைவு கருத்தாக, அதாவது அடுத்த பாடலுக்கு நாம் செல்வதற்கு முன்பு, வளர் என்பதற்கு பல பொருள்கள் இருக்கின்றன. அதனாலே வளர் என்றால் வளர்ந்த, வளர்க்கின்ற, வளரும், பொருந்திய, இருக்கக்கூடிய, நிரம்பிய, இப்படி பல் விளங்குகின்ற, இப்படி பல்வேறு பொருட்களிலே இந்த பாடலிலே வடல் பெருமான் இங்கே குறிப்பிடுகிறார். எனவே அதற்கு ஏற்றது போல நாம் இந்த பாடலை சிந்திக்கிறோம். எனவே இந்த கருத்தை நாம் உணர்ந்து இந்த பாடலை சிந்திப்போம். நம்முடைய வளல் பெருமான் நமக்கு இன்னும் இதற்கு மிக நுட்பமான கருத்துக்களையும் விளக்கங்களை நமக்கு தந்து உதவுவார். இப்பொழுது இந்த பாடலை அம்மையார் பாடுவார்கள்.
அருத்தருஞ்சோதி அருத்தருஞ்சோதி தனித்தரும் கருணை அருத்தருஞ்சோதி. சிவபதி விளக்கம் முதற் பாடல். உரை வளர்த்தலையே கலை வளருடையே, உரை கலை வளர்த்தரு பொருளே, விரை வளர் மலரே மலர் வளர்த்தருணே, உரை கலை வளர்த்தது பொருளே, விரை மலர் வளர்த்தது நரவே, கரை வளர்த்தருவே தரு வளர் கரையே, கரை தரு வளர் கிளர் கணியே, கரை வளர் மொழியே
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நாம் இந்த இரண்டாவது பாடலை சிந்திப்போம். இதுவரைக்கும் இந்த கருத்துக்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்பதனாலே மற்ற பாடல்களை எல்லாம் இனி நாம் புரிந்து கொள்வது மிக எளிமையான ஒரு செயலே ஆகும். அதனாலே இப்போது நாம் இந்த இரண்டாவது பாடலை சிந்திப்போம். முதற் பாடலிலேயும் அதற்கு முன்பு சொன்ன விளக்கங்களிலேயும் நாம் அதை ஞாபகம் வைத்திருந்தால் அது மற்றைய பாடல்களை எளிமையாக புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யும். இப்போது இரண்டாவது பாடலிலே முதல் அடி, ஒளிவளர் உயிரே உயிர் வளர் ஒளியே, ஒளி உயிர் வளர் தரும் உணர்வே. இங்க என்ன சொல்லுகிறார், ஒளியினாலே வளர்க்கப்படுகின்ற உயிராக இறைவனே நீ இருக்கிறாய், உயிரினாலே வளர்க்கக்கூடிய வளர்க்கப்படுகின்ற ஒளியாக நீ இருக்கிறாய், ஒளியும் உயிரும் வளர்ந்து அதிலே உண்டாகக்கூடிய உணர்வாகவும் நீ இருக்கிறாய் என்று இறைவனை வளல் பெருமான் அவர்கள் போற்றுகின்றார்கள். இதை நாம் மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது ஒளியினாலே வளர்க்கப்படுகின்ற உயிராக இருக்கிறாய் என்று சொல்கிறார். இப்பொழுது உயிர், நம்முடைய உயிர் இருக்கிறது. இந்த உயிர் ஒளிரும் தன்மையுடையது. இந்த உயிர் ஒரு ஒளிப்பொருள் தான். ஒளிந்து கொண்டிருப்பதினாலே இது ஒளிப்பொருள், ஒளி அதுவும் ஒரு அர்த்தம் தான். ஆனால் இது ஒளி என்று சொன்னால் போய் மறைந்து கொண்டிருப்பதினாலே இது ஒளிப்பொருள் மாத்திரம் மட்டுமல்ல, இந்த ஆன்மாவும், இந்த ஆன்மாவுக்கு இயல்பே ஒளி. இப்போது அந்த ஒளி என்ன ஆகி இருக்கிறது என்று சொன்னால், ஆணவ இருட்டினாலே மழுங்கி போய் கிடக்கின்றது. ஒரு உதாரணத்தை நம்முடைய பெரியவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள். நம்முடைய கோவை தலைவர் திரு சிவபிரகாஷ் சுவாமிகள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் இது. இப்பொழுது நாம் ஒரு ஆடையை துவைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆடை அழுக்கடைந்திருக்கிறது, அதற்கு ஒரு சோப்பும் தண்ணீரும் தேவை. ஆடையை ஊற வைத்து சோப்பையும் தண்ணீரையும் அதை பயன்படுத்தி அந்த ஆடையை நன்றாக சுத்தம் செய்தால், இப்பொழுது அந்த ஆடை மிக பளபளப்பாக இருக்கிறது, வெள்ளையாக இருக்கிறது, அல்லது அதனுடைய நிறம் எதுவோ அதன்படி இருக்கிறது. இப்பொழுது இந்த ஆடைக்கு உள்ள இந்த வெண்மையும் அல்லது இந்த தூய்மையும் சோப்பிலிருந்து வந்ததா என்று சொன்னால் வரவில்லை, தண்ணீரிலிருந்து வந்ததா என்று சொன்னால் இல்லை. தண்ணீரும் சோப்பும் இந்த ஆடையை சுத்தமாக்குவதற்கு உதவி செய்ததே தவிர வேறு எதுவும் செய்யவில்லை. அதனாலே இந்த ஆடையிலே இருக்கக்கூடிய வெண்மை தன்மை, தூய்மை தன்மை அந்த ஆடைக்கே உரியது. அதை போல இந்த ஆன்மா ஒளிப்பொருள், வளல் பெருமான் குறிப்பிடுகிறார்கள் உரைநடை பகுதியிலே, இந்த ஆன்மா 1000 கோடி சூரிய பிரகாசம் உடையது என்று குறிப்பிடுகிறார்கள். நாம் ஒரு சூரியனையே நம்மாலே பார்க்க முடியவில்லை, அதை பார்ப்பதற்கே நமக்கு சன்கிளாஸ் முதலீடுகள் வேண்டியிருக்கின்றன. ஆனால் நமக்குள்ளே அனுத்துவமாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மா 1000 கோடி பிரகாசம் உடையது என்று வளல் பெருமான் உரைநடையிலே எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய ஆன்மா எந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றலை உடையதாக இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் இந்த ஆன்மா இன்றைக்கு அந்த ஆற்றலை மறந்திருக்கிறது. ஏன் அதற்கு காரணம் அது என்ன என்று சொன்னால், இது ஆணவ மனத்திலே, ஆணவ இருட்டிலே நான் எனது என்கின்ற இந்த பந்தபாசம் முதலிய இந்த பாசாந்தகாரத்திலே இது அழுந்தி கிடக்கிறது. அதனாலே இந்த ஆன்மாவிற்கு இதனுடைய உண்மைத்தன்மை தெரியவில்லை. அதனாலே இங்கே வளல் பெருமான் என்ன சொல்லுகிறார், ஒளியினாலே வளர்க்கப்படுகின்ற உயிரே அல்லது ஒளியினாலே வளர்க்கப்பட்ட உயிரே என்று குறிப்பிடுகிறார். உயிர் வளர் ஒளியே, இப்பொழுது உயிரினாலே வளர்க்கப்படுகின்ற ஒளியே என்று குறிப்பிடுகிறார். இப்பொழுது இந்த உயிர் தன்மை ஒளி. இப்பொழுது வள்ளல் பெருமான் நம்ம என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார், இந்த உயிர் ஒளியை வளர்க்க வேண்டும் என்பதுதான் சன்மார்க்கம். நாம் நமக்குள் ஒளியை வளர்த்து கொள்ள வேண்டும். இருட்டாக இருக்கக்கூடிய இந்த உயிர் ஒளிமயமாக வேண்டும். வள்ளல் பெருமான் கேட்கிறார்கள் இல்லையா அருட்பாவிலே, உடம்புயிரோடு உளமும் ஒளிமயமே ஆக்குற நல் உணர்ச்சியர் மெய் உணர்ச்சியருளாயோ என்று திருக்கதம் தினத்திலே கேட்கிறார். நாம் அதையெல்லாம் சிந்தித்திருக்கிறோம். அதனாலே இந்த வளல் பெருமான் இங்க என்ன குறிப்பிடுகிறார்கள், உயிர் ஒளியை வளர்க்க வேண்டும். அதனாலே உயிரா ஒளியாலே வளர்க்கப்பட்ட அல்லது ஒளியினுடைய தன்மையுடைய உயிராகவும் உயிர் வளர்க்கக்கூடிய ஒளியாகவும் இறைவனே இருக்கிறான் என்று குறிப்பிடுகிறார். சரி, இப்பொழுது இந்த உயிர் அறியாமையிலிருந்து முற்றும் நீங்கி முழுவதும் ஒளிமயமானால் இந்த உயிர் என்ன செய்யும், இதற்கு என்ன பயன் உண்டாகும் என்று சொன்னால், மெய் உணர்வு உண்டாகும். இந்த வார்த்தையும் வள்ளல் பெருமான் அந்த திருக்கதும் திருத்தலிலே சொல்கிறார், மெய் உணர்ச்சி அருளாயோ என்று குறிப்பிடுகிறார். மெய் உணர்ச்சி என்பது என்று என்ன என்ன என்று சொன்னால், அதுதான் சத்துவமயமாய் இறைவன்மயமாய் இருப்பது. சத்தாகிய இறைவனுடைய மயமாய் சிவமயமாய் ஒளிமயமாய் இருக்கக்கூடிய அந்த தன்மைதான் உணர்வு என்று வளல் பெருமான் குறிப்பிடுகிறார். பாருங்கள், 2 அடியிலே வளல் பெருமான் எவ்வளவு அற்புதமான கருத்துக்களை இங்கே அமைத்திருக்கிறார்கள் என்று நாம் எண்ணுகிற போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதனாலே நாம் ஒளியானவர்கள், நாம் ஒளிமயமானவர்கள் என்பதை உணர்ந்து, இந்த ஆன்மா இருட்டியே இருக்கிறது என்பதை உணர்ந்து, அந்த இருட்டை நீக்கினால் நமக்கு ஒளி இருக்கிறது, அந்த ஒளி பிரகாசமாகும் என்பதை உணர்ந்து, நாம் இந்த ஒளி நெறியிலே சுத்த சன்மார்க்கத்திலே நாம் முயற்சி செய்து, இப்போது கரண இந்திரிய ஜீவ ஆன்ம ஒழுக்கம் முதலியவை எல்லாம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால், இந்த உயிரிலே இருக்கக்கூடிய ஜீவகாருண்யம் என்பதே என்ன என்று சொன்னால், இந்த உயிரிலே இருக்கக்கூடிய இந்த ஆணவ இருட்டை நீக்கி ஒளி உணர்வை மிகச் செய்யக்கூடிய மிகுவிக்கக்கூடிய ஒரு பயனைத்தான் அந்த ஜீவகாருண்யம் தருகிறது. அந்த கருத்தைத்தான் இங்கே வள்ளல் பெருமான் மிக அழகாக இந்த இரண்டு அடிகளிலே குறிப்பிட்டார். அதற்கு அடுத்ததாக வெளிவளர் நிறைவே, அதாவது வெளியை வளர்க்கக்கூடிய நிறைவானவனே நிறைவளர் வெளியே, வெளியே வெளி முழுவதும் நிறைந்திருக்கக்கூடியவனே. அதாவது இங்கே இரண்டு கருத்து, இங்கே நிறைவு வெளி என்கிற இரண்டு சொல் வருகிறது. இங்கே வெளியை வளர்க்கின்ற நிறைவே, நிறைவை வளர்க்கின்ற வெளியே, இந்த வெளியும் நிறைவும் இரண்டும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய விளைவே என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். இங்கே வெளி என்பது ஸ்பேஸ் என்று நாம் ஸ்பேஸ் என்று நாம் கொள்ள வேண்டும். வெளி என்பது இந்த பரமாகாசம், அதுதான் வெளி. இங்கே நிறைவு என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், வெளிக்கு நிறைவு என்பதே இல்லை. வள்ளல் பெருமான் ஒரு பாடலிலே குறிப்பிடுகிறார்கள், கொண்டதெல்லாம் கொண்டதெல்லாம் கொண்டு கொண்டு, எது எதை எதை நீங்கள் இந்த ஆகாசத்திலே இந்த வானவெளியிலே நீங்கள் கொடுத்தாலும் அது எல்லாவற்றையும் அது ஏற்றுக்கொள்ளும். ஏனென்று சொன்னால் அது இறைவன் இருக்கக்கூடிய திருச்சிற்றம்பலம் பரமாகாசம். அந்த கொண்டதெல்லாம் கொண்டதெல்லாம் கொண்டு கொண்டு, மேலும் கொள்வதற்கே இடம் கொடுத்து கொண்டு, சலிப்பின்றி அண்டமெல்லாம் கடந்த அகண்டமதா என்று வள்ளல் பெருமான் அருப்பாவிலே குறிப்பிடுகிறார். அதனாலே இப்பொழுது வெளி நிறையை வளர்க்கின்றது. நிறை என்று சொன்னால் எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் கொடுங்கள், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று இருக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த தன்மையை அது உடையதாக இருக்கிறது. ஆக இந்த வெளியும் நிறைவும் ஒன்றோடு ஒன்று ஒன்றை ஒன்று வளர்த்து எந்த பொருட்களையும் அதற்குள்ளே தன்னை தனக்குள்ளே உட்படுத்தி கொண்டு அது என்னவாக இருக்கிறது, விளைவாக இருக்கிறது. வளர்தறு விளைவு, இங்கே விளைவு என்று சொன்னால் அமைதி என்று வைத்துக் கொள்ளலாம். அதாவது நீங்கள் எவ்வளவு பிரபஞ்சங்கள் தோன்றினாலும், எவ்வளவு பிரபஞ்சங்கள் இந்த வெளியிலே நிறைவாக நிறை நிறையாக அதிக அதிகமாக தோன்றினாலும், அவை எல்லாவற்றையும் தனக்குள்ளே வைத்துக் கொண்டு அது எந்த விதமான ஒரு இது எனக்கு போதும் என்கின்ற நிலை முதலியவைகள் இல்லாமல் அது அமைதியாக இருந்து எல்லாவற்றையும் தனக்குள்ளே ஐக்கியப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்கின்ற கருத்தை இங்கே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அதனாலே வெளியாகவும் நிறையாகவும் அங்கே அந்த வெளியும் நிறையும் இணைகிற போது அதற்கு உண்டாகிற அமைதி விளைவாகவும் இறைவனே இருக்கின்றான் என்கின்ற கருத்தை இங்கே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக வலி வளர் அசையே, அசை வளர் வெளியே என்று குறிப்பிடுகிறார். இங்கே வலி என்றால் காற்று என்று அர்த்தம். வலி வளர் அசைவே, அதாவது காற்றை வளர்க்கக்கூடிய அசைவே. இப்போது அசைவு என்கின்ற, இப்போது காற்று வீசுவதனாலே நமக்கு அசைவு என்பது உண்டாகிறது. இப்போது அசைவு என்று ஒன்று இருப்பதனால்தான் நாம் அங்கே காக்கி இருக்கிறது என்பது தெரிந்து கொள்கிறோம். இப்போது ஒரு மரம் ஆடுகிறது, அந்த மரம் கடகட சடசட என்று ஆடுகிற போது நாம் யாரும் பயப்படுவதில்லை. ஏன் பயப்படுவதில்லை என்று சொன்னால், அது காற்று வீசுவதனாலே மரம் ஆடுகிறது என்கின்ற அனுமானம் நமக்கு உண்டாகிறது. காற்றை நம்மால் கண்ணினாலே பார்க்க முடியாது. அதனாலே காற்று அசைவை உண்டாக்குகிறது. அது காற்று காற்றினாலே அசைவுக்கு உண்டாகிற பயன். இப்போ இந்த அசைவினாலே காற்றுக்கு என்ன பயன் என்று சொன்னால், காற்றினுடைய இருப்பை அசைவுதான் எல்லோருக்கும் உணர்த்துகிறது. இல்லை என்று சொன்னால் காற்று இருப்பதே தெரியாது, எல்லோரும் பயப்படுவார்கள். அதனாலே அசைவு என்று ஒன்று இருப்பதினால்தான் காற்று இருப்பதே தெரிகிறது. ஆக இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று பயன் தருகின்றன. இந்த இரண்டும் ஒன்று சேர்கிற போது அங்கே என்ன உண்டாகிறது என்று சொன்னால், செயல் உண்டாகிறது. இப்போது காற்று வேகமாக அடிக்கிறது, அதனாலே ஒரு அசைவு ஏற்படுகிறது, அந்த அசைவினாலே செயல் உண்டாகிறது. இப்போது செயல் என்றால் நாம் சுவாசிக்கக்கூடியது ஒரு செயல், மரங்கள் சுவாசிக்கக்கூடியது ஒரு செயல். இப்பொழுது நாம் இன்றைக்கு மின்சாரத்தை எல்லாம் மிகப்பெரிய ராட்சத காற்றாடிகளை வைத்து உருவாக்குகிறோமே, அது ஒரு செயல். இப்படி பல்வேறு செயல்கள் இந்த காற்றும் அசையும் சேருவதனாலே உண்டாகிறது. எனவே இந்த வழியாகவும் காற்றாகவும் அசைவாகவும் அந்த அசைவினாலே உண்டாகக்கூடிய செயலாகவும் இறைவனே சிவபதியே நீயே இருக்கிறாய் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அதாவது இறைவனுடைய செயல் என்று ஒன்றும் இல்லை, இறைவனே எல்லாவுமாக இருக்கிறான், அவனே பஞ்சபூதமுமாக, அவனே ஆன்மாக்களுக்குள் ஒளி பொருளாக உயிருள்ளாம் எம்முள் உயிர் என்று அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் திருமாவடத்திலே சொன்னது போல இறைவன் எல்லா பொருட்களுக்கும் ஒன்றாய் உடனாய் வேறாயிருந்து அருள் செய்கின்றான் என்கின்ற கருத்தையே இங்கு வள்ளல் பெருமான் பல்வேறு உதாரணங்களை வைத்து சொல்கிறார். இப்போது நான்காவது அடி, அழிவளர் அனலே அனல் வளர் அழியே அழி அனல் வளர் சிவபதியே. அழிவளர் அனலே, அதாவது அழிதல் என்று சொன்னால் உருகுதல் என்கிற அர்த்தம். அதாவது அழி, இப்பொழுது நாம் சாதாரணமாக பார்ப்போம், ஒரு பழம் அல்லது ஒரு அழிதல் என்கின்ற வார்த்தை, பழம் அழுகி விட்டது, அழிந்து விட்டது என்று தமிழிலே சொல்றார். அழிதல் என்று சொன்னால் அந்த நிலையிலிருந்து வேறுபட்டு அது உருகி போய்விட்டது அல்லது அதனுடைய வடிவம் மாறிவிட்டது என்பது அதற்கு அர்த்தம். அந்த வகையிலே அழிதல் என்று சொன்னால் அந்த உருகுதல் என்று அர்த்தம். இப்போது முன்பு சொன்ன உதாரணத்தை போலவே அழிவளர் அனலு, அனலானது இந்த உருகுதல் என்கின்ற தன்மையை உண்டாக்குகிறது. இப்போது நாம் பார்க்கலாம், நம்முடைய எரிமலைகள் எல்லாம் பார்த்தால் கல்லே அப்படியே உருகி அந்த அனல் கிழம்பாக இருக்கும். அது வெடித்து வருகிற போது நாம் பல திரைப்படங்களிலே அல்லது நம்முடைய டிவி சேனல்கள் டிஸ்கவரி முதலிய அந்த தொலைக்காட்சியிலே நாம் பார்க்கலாம், அப்படி இருக்கிறது. அதனாலே இந்த அனல் எல்லா பொருட்களுக்கும் அழிதல் என்கின்ற தன்மையை கொடுக்கின்றது. அது அதற்கு செய்யக்கூடிய அதற்கு செய்யக்கூடிய பயன். அதை போல இப்போது அனல் ஒரு பொருளின் மீது ஏறுவதனாலே அது அழிதல் என்கின்ற தன்மையை உண்டாகிறது. அப்படி இந்த அழிதல் என்கின்ற தன்மை உண்டாகவில்லை என்று சொன்னால் இந்த அனலுக்கு அதனாலே பயன் இல்லை. இப்போது நாம் பாத்திரத்தை வைத்து நாம் சமைக்கிறோம், நெருப்பை வைத்து விட்டோம், ஒரு மணி நேரமாகி அரிசி அரிசியாகவே இருந்தால் நாம் அதனாலே நமக்கு என்ன பயன். அதனாலே அனலினாலே அழிகின்ற தன்மைக்கும் அழிதல் என்கின்ற தன்மையினாலே அனலுக்கும் பயன் தரும்படியாக இறைவன் ஒன்றோடு ஒன்று பிணைத்து வைத்திருக்கின்றான். இப்படி இந்த அழியையும் அழி என்று சொன்னால் இந்த அழிதலாகிய இந்த தன்மையையும் உருகுதலாகிய இந்த தன்மையையும் இந்த அனலாகி இந்த தன்மையையும் இவை மேற்சொன்ன எல்லாவற்றையும் வளர்க்கக்கூடியவன், வளர்த்து இதை பயன்படுத்தக்கூடியவன் யார் என்று சொன்னால் அவன் சிவபதி, அவன் எல்லா பொருளுமாக இருக்கிறான் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார்கள். நிறைவு கருத்தாக, உயிரிடத்திலே ஒளியாகவும் வெளிநிறையிலே விளையும் அமைதியாகவும் காற்றினுடைய அசைவிலேயும் உண்டாகக்கூடிய செயலாகவும் இந்த உருகுதல் என்கின்ற தன்மை விளைவிக்கும் தீயாகவும் இருந்து இந்த உயிர்களுக்கு உபகரிக்கின்றவன் சிவபதி என்கின்ற கருத்தை இங்கு வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இந்த கருத்தை இதுதான் இந்த கருத்தினுடைய இந்த பாடலுடைய மைய கருத்து. இதை அன்பர்கள் உணர்ந்து பயன்பெறுவார்களாக. இப்பொழுது இந்த பாடலை அம்மையார் பாடுவார்கள்.
இரண்டாவது பாடல், ஒளி உயிர் வளர்த்தது புனதே, வெளி வளர்விதே இவை வள வெளியே, வெளி இதை வளர்த்தது விளைவே, ஒளி வளர் உயிரே ஒளி வளர் ஒளியே, ஒளி உயிர் வளர்த்தரு உகதே, வெளி வளர்விதே வெளியே, வெளி நீரை வளர்த்தரு விளைவே, வழி வளர்த்திவே அசை வள வெளியே, வடிகசை வளர்த்தரு செய்யலே, அழி வளர் அனலே அனல் வளர் அழியே, அழியலல் வளர்த்திவதியே, வழி வளர செய்வே அசை வள
இப்பொழுது இரண்டு பாடல்களை நாம் சிந்தித்தோம். ஓரளவிற்கு இது புரியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிச்சயமாக வகல் பெருமான் நமக்கு இதனுடைய உண்மை கருத்தை தெரிவிப்பார். அதனாலே அன்பர்கள் இந்த இந்த பாடல்கள் ஒன்றை ஒன்று தொடர்புபடுத்தி வருவதனாலே கொஞ்சம் நமக்கு சிரமமாக இருப்பது போல தோன்றலாம். ஆனால் அது நமக்கு மற்றைய பாடல்களை சிந்திக்க சிந்திக்க நமக்கு எல்லா பாடல்களும் புரியும். அந்த வகையில இப்போது நாம் மூன்றாவது திருப்பாடலை சிந்திப்போம். அடிவளர் இயலே, இயல்வளர் அடியே, அடி இயல் வளர் தரு அடியே என்று வளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இங்கே அடி என்பது அறம், தருமம் என்கின்ற பொருள் பட இங்கே நமக்கு தோன்றுகிறது. இயல் என்பது நல் இயல், நல் இயல்பு என்கின்ற அந்த பொருள் பட இங்கே வருகிறது. ஆக அறத்தை கடைபிடிப்பவர்கள் அந்த நல் இயல்பு உடையவர்களாக இருப்பார்கள். நல் இயல்பு உடையவர்கள், நல் இயல் உடையவர்கள் அறத்தை கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள். இதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை. இப்போது இந்த நல் இயலையும் இந்த அறத்தையும் தர்மத்தையும் அதாவது ஒழுக்கத்தையும் ஜீவகாரண்யத்தையும் யார் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சிவகதி கிடைக்கின்றது. அதனாலேதான் வள்ளல் பெருமான் அழகாக சொல்லுகிறார், வளர் தரு கதியே, அடி இயல் வளர் தரு கதி. கதி என்று சொன்னால் நாம் அடையக்கூடிய நிறைவு நிலை, அருத்திருஞ்சோதி ஆண்டவனாக நாம் அடையக்கூடிய அந்த பரமானந்த அந்த நிலையே கதி. நம்முடைய ஊரிலேயே எல்லாம் சொல்லுவார்கள், நீ எல்லாம் என்ன கதி என்ன கதி என்று சொல்லுவார்கள். கதி என்று சொன்னால் நிறைவாக நாம் அடையக்கூடிய நிலை. அதனாலே இதை நாம் மிக எளிமையாக விளங்கி கூறலாம். அதற்கு அடுத்ததாக முடி வளர் பொருளே, பொருள் வளர் முடியே, முடி பொருள் வளர், வளர் சுக நிதியே என்று குறிப்பிடுகிறார். இங்கே முடி என்று சொன்னால் அந்தம் என்று பொருள். இப்பொழுது நமக்கு சன்மார்க்கமே அந்தத்தினுடைய முடியிலே எழுந்ததுதான் சன்மார்க்கம். வளல் பெருமான் சன்மார்க்க சங்கத்திற்கு முதலிலே வைத்த பெயர் ஷடாந்த வேத சன்மார்க்க சங்கம் என்று வைத்திருந்தார்கள். ஷடாந்தம் என்று சொன்னால் ஆறு அந்தங்களுடைய முடிவு என்ற அர்த்தம். எனவே இங்கே முடி என்று சொன்னால் அந்தம் என்று பொருள். அந்த முடி வளர் பொருளே என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், எல்லா அந்தங்களிலும் எல்லா வேதாந்தம், சித்தாந்தம், யோகாந்தம், கலாந்தம், நாதாந்தம், போதாந்தம் ஆகிய இந்த ஆறு அந்தங்களிலே அது முடிகிற போது அந்த முடியிலே இந்த பரம்பொருள் தொடங்குகிறது. அதனாலே இந்த பரம்பொருள் இந்த அந்தங்களுக்கு உட்பட்டதல்ல, இந்த அந்தங்களையும் கடந்து நிற்பது இந்த பரம்பொருள். அதனாலே இந்த முடிவளர் பொருளே என்று இங்கே குறிப்பிடுகிறார். அதாவது ஆறு அந்தங்களுடைய நிறைவிலே வளர்கின்ற பொருளே என்று குறிப்பிடுகிறார். பொருள் வளர் முடியே என்று குறிப்பிடுகிறார். அந்த பரம்பொருள்தான் இந்த ஆறு அந்தங்களையும் உண்டாக்கி உயிர்கள் நலம்பெற வகுத்தளித்தது என்கின்ற கருத்துப்பட இந்த பொருள் வளர் முடியே என்று இங்கே குறிப்பிடுகிறார். ஆக இந்த இரண்டும் சேர்ந்து இந்த ஆறு அந்தங்களுடைய முடிவிலே நமக்கு உண்டாகக்கூடிய இந்த பொருள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னார், அவர் சுகநிதியாக இருக்கிறார். இறைவன் சுகநிதியாக முக்தி இன்பத்தை நமக்கு வளர் தரக்கூடிய நிதியாக அந்த இறைவன் இருக்கின்றான் என்கின்ற கருத்திலே இங்கே குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக படி வளர் விதையே, விதை வளர் படியே, படி விதை வளர் பல நிகழ்வே என்று குறிப்பிடுகிறார். இங்கே படி என்று சொன்னால் நிலம் என்று அர்த்தம். நிலத்திலே வளர்கின்ற விதை நமக்கு எல்லோருக்கும் மிக சாதாரணமாக தெரிந்ததுதான். நிலத்திலே நாம் ஒரு விதையை போடுகிறோம், அங்கிருந்து அந்த நிலத்திலிருந்து விதை வளர்கிறது. விதை வளர்படியே நிலத்திலிருந்து விதை வளர்கின்றது. இப்போது வளர்ந்த அந்த பொருள் என்ன செய்கிறது என்று சொன்னால், மறுபடியும் அந்த நிலத்திலிருந்து வளர்ந்த அந்த விதை மறுபடியும் மற்றொன்றுக்கு விதையாகிறது. இப்பொழுது நம்முடைய அரிசி முதலியவைகள், இன்னும் கீரை முதலியவைகள் எல்லாவற்றையும் பார்த்தால் அது அப்படித்தான் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த விதை நிலத்தினுடைய ஆற்றல் பெருகுவதற்கு பயன்படுகிறது. இப்போது நிலத்திலே பக்குவ சக்தி இருக்கிறது. வளல் பெருமான் குறிப்பிடுகிறார்கள் இல்லையா, நிலத்திலே பக்குவ சக்தி இருக்கிறது. இப்போது இதை நாம் போடவே இல்லை என்று சொன்னால் அந்த நிலத்தினுடைய சக்திக்கு என்ன, ஒன்றும் இல்லை. விளையாத நிலம், தளர் நிலத்தினாலே யாருக்கும் பயனில்லை. அதனாலே விதையினாலே நிலத்திற்கு பயன் உண்டாகிறது, நிலத்திற்கு விதையினாலே பயன் உண்டாகிறது. ஆகவே இப்போது ஒன்றோடு ஒன்று இணைந்து பயன்படுகின்றன. இப்போது இந்த இரண்டும் இணைவதினாலே என்ன நிகழ்கிறது, பல நிகழ்வு நிகழ்கிறது. பல்வேறு வகையான மரங்கள், செடிகள், கொடிகள், காய்கள், கனிகள், உணவுப் பொருட்கள் என்று பல்வகையான நிகழ்வுகள் இந்த உலகத்திலே இந்த விதையும் நிலமும் ஒன்றாக இருப்பதினாலே உண்டாகிறது. எனவே அந்த விதையாகவும் நிலமாகவும் அதிலே வளரக்கூடிய அந்த நிலையாகவும் இறைவன் இருக்கின்றான் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு அடுத்ததாக, தடி வளர் முகிலே, முகில் வளர் தடியே, தடிமுகில் வளர் சிவபதியே. இங்கே தடி என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், தடி என்று சொன்னால் நாம் அடிக்கக்கூடிய குச்சி அல்ல தடி என்று சொன்னால். இங்கே தடி என்று சொன்னால் இடியும் மின்னலும் சேர்ந்து ஒன்றாக எழக்கூடிய அந்த நிகழ்விற்கு தடி என்று பெயர். நாம் நம்முடைய அனுபவத்திலே பார்க்கலாம், மின்னலும் இடியும் ஒன்றாக வரும். அப்படி வரக்கூடிய அந்த நிகழ்விற்கு தடி என்று நம்முடைய பழைய முன்னோர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். அப்படி தடி வளர் முகிலே, முகில் என்பது மேகத்தை குறிக்கும். மேகங்கள் மழை பொழிந்து அந்த மழையின் அந்த மழை காலத்திலே மின்னலும் இடியும் உண்டாகிறது. அதை போல முகில் வளர் தடியே, இந்த மின்னலும் இடியும் உண்டாவதினாலே இந்த மேகங்கள் மழையை பொழிகின்றன. இவைகள் நாம் மிக கூர்மையாக ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஸ்பேஸ் சயின்ஸ், அதாவது அண்ட அறிவியல். ஆக இந்த ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. மேகங்கள் மழை பொழிவதும் இடி மின்னல் முதலியவைகள் உண்டாவதும் ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி ஒன்றோடு ஒன்று பயன்பெறுகின்றன. அப்படி இந்த மின்னலையும் இடியையும் இந்த மேகத்தையும் மேலே சொன்ன எல்லா பொருட்களையும் அந்த பொருட்களாகவும் இருந்து, அந்த பொருட்களுடைய பயனாகவும் இருந்து, அந்த பொருட்களை வகுத்து வளர்த்து உலக உயிரினுக்கு தரக்கூடியவன் இறைவன். அப்படிப்பட்ட இறைவனுடைய பெரும் கருணைக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்பதை இந்த பாடலின் மூலமாக நாம் உணரலாம். நிறைவு கருத்தாக, இந்த பாடலுடைய நிறைவு கருத்து என்ன என்று சொன்னால், கதியும் சுகநிதியும் பல நிறைவும் முகிலும் இடியுமாய் அந்த சிவபதி விளங்குகின்றான், அவனே எல்லாமுமாகி உயிர்களுக்கு இன்பம் சேர்க்கின்றான் என்பது. இப்பொழுது இந்த பாடலை அம்மையார்
பாடுவார்கள். அடி வளரியலே வளரடியே, அடியல் வளர்த்த பொருளே பொருள் வளர் முடியே, முடி பொருள் வளர் சுகந்தியே. அடி வளவிதையே விதை வளர்த்தடியே, படி விதை வளர் பலனிகழ்வே. தடி வளர் முகிலே, முகில் வளர் தடியே, தடி முகில் வளர் சிவபதியே. படி வளர் விதையே விதை வளர் தடியே, படி விதை வளர் பலனிகழ்வே. தடி வளர் முகிலே, முகில் வளர் தடியே, தடி முகில் வளர் சிவபதியே. தடி முகில் வளர் சிவபதியே.
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது அடுத்ததாக நாம் நான்காவது திருப்பாடலை நாம் சிந்திக்கலாம். இந்த திருப்பாடலும் மற்றைய திருப்பாடல்களைப் போலவே அந்த நான்கு விதமான அழகான உதாரண கருத்துக்களை கொண்டிருக்கின்றன. அதாவது இது ஒன்றை ஒன்று தொடர்புபடுத்தி வருவதனாலே நாம் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் சிரமமாக தோன்றலாம். ஆனால் நான் இந்த உதாரணங்களை ஒன்றோடு ஒன்று சுருக்கி பார்க்கிற போது அது நிச்சயமாக நமக்கு நல்ல விளக்கத்தை தரும். வேண்டும் என்று சொன்னால் நாம் இதை பல முறை படித்து அல்லது பல முறை இந்த விளக்கங்களை கேட்கின்ற போது அது இன்னும் நமக்கு அந்த பொருட்சுமையை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் நாம் இந்த வார்த்தை செய்யுள் என்பதையும் தாண்டி அதனுடைய மெய்கருத்து உங்களுக்கு எந்த விதமான குழப்பமின்றி நிச்சயமாக புரியும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. அந்த வகையிலே இப்பொழுது நாம் நான்காவது திருப்பாடலை சிந்திக்கலாம். சிரம் வளர் முதலே முதல் வளர் சிரமே, சிர முதல் வளர் தரு செறிவே. இங்கே ஒரு அழகான மரத்தை தான் இங்கே உதாரணமாக சொல்கிறார். சிரம் வளர் முதலே, இங்கே முதல் என்று சொன்னால் தலை, அதாவது சிரத்திலே தேவையான அந்த சத்துக்களை வளர்க்கக்கூடிய முதலே என்று குறிப்பிடுகிறார். அதாவது இப்போது நாம் மரத்தை பார்க்கிறோம், மரத்தினுடைய தலைப்பகுதியில் தான் காய் கனி முதலியவைகள் தோன்றுகின்றன. அப்போது மரத்துக்கு சிரம் எது என்று சொன்னால் அந்த சிரம் என்று சொன்னால் மேல் பகுதி என்று அர்த்தம். அங்கே என்ன தோன்றுகிறது என்று சொன்னால் அங்கே தேவையான முதல் தோன்றுகிறது. அதாவது காய் கனி வித்து முதலியவைகள் அங்கே தோன்றுகின்றன. அதை போல முதல் வளர் சிரமே. இப்பொழுது இது இரண்டு கருத்துக்கள் தான். ஒன்று, முதல் வளர் சிரமே, சிரத்திலே என்ன தோன்றுகிறது, காய் கனி முதலியவைகள் எல்லாம் தோன்றுகின்றன, இதுல எந்த குழப்பமும் இல்லை. அதற்கு அடுத்ததாக சிரம் வளர் முதலே, சிரமாகிய இந்த இந்த வேர் தண்டு காய் கனி இலை முதலியவைகள் எல்லாம் எதிலிருந்து தோன்றியன, முதலாகிய அந்த வித்திலிருந்து தோன்றியன. ஆக வித்திலிருந்து தோன்றி அது வளர்ந்து மறுபடியும் அது அந்த முதலை தோற்றுவிக்க, அதாவது மறுபடியும் காய் கனி வித்து முதலியவற்றை தோற்றுவிக்கின்றன என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். இது செய்யுள் அமைப்பிலே வருகிற போது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது, இது எல்லோருக்கும் தெரிந்தது. மரம் வளர்கிறது, மரத்திலே தோன்றக்கூடிய காய் கனி முதலியவைகளிலிருந்து மறுபடியும் நாம் என்ன செய்யலாம், இன்னொரு மரத்தை உற்பத்தி செய்வதற்கு அல்லது காய் கனியை தாவரத்தை உற்பத்தி செய்வதற்கான முதலும் எங்கிருந்து கிடைக்கிறது, அங்கே இருந்து கிடைக்கிறது. ஆக இந்த சிரமும் முதலும் ஒன்றோடு ஒன்று இயைந்து அமைகின்றன. இந்த இந்த சிரமும் முதலும் ஒன்றோடு இயைந்து இருக்கிற போது அங்கே செறிவான தகை இலை முதலியவைகள் உடைய மரம் முதலியவைகள் தோன்றுகின்றன என்று வள்ளல் பெருமான் இங்கே குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக இப்பொழுது இதை இன்னும் கொஞ்சம் தத்துவார்த்த கருத்தாகவும் சொல்லலாம் என்று சொல்லுவார்கள். இங்கே சிரம் என்பது நம்முடைய தலை. சிரம் வளர் முதலே என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், முதல் என்பது யார், இறைவன், பதி, அருப்பெருஞ்சோதி ஆண்டவன். அந்த அந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவன் எங்கே இருந்து வளர்கிறான் என்று சொன்னால் நம்முடைய சிரத்திலே இருந்து வளர்கிறான். அதைத்தான் வளர் பெருமான் என்ன சொல்லுகிறார்கள், சிரம் வளர் முதலே, சிரத்திலே வளர்கின்ற முதலே. வளர்கின்ற என்று சொன்னால் பொருந்தி இருக்கின்ற, நிலை பெற்றிருக்கின்ற, முதல் போன்றவன், முதலாக இருக்கக்கூடியவனே என்ற அர்த்தம். அதற்கு அடுத்ததாக முதல் வளர் சிரமே. இப்பொழுது இந்த சிரம் என்ன செய்கிறது, அந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவன் தங்கி நமக்கு அனுகிரகம் செய்வதற்கு இது இடமாக இருக்கிறது. ஆக இது இன்னும் கொஞ்சம் உயர்ந்த கருத்து. உரையாசிரியர்கள் எல்லாம் இந்த மரம் காய் கனி முதலிய நிலையிலே இது எழுதி இருக்கிறார்கள். ஆனால் இந்த சிரம் முதல் என்பது நம்முடைய தலைப்பகுதி, தலைநடுப்பகுதி, அங்கே இறைவன் இருந்து விளங்குகின்றான் என்கின்ற கருத்து நம் சன்மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே இலக்கண வரம்புகளை மீறி சிந்திக்கிற போது அந்த கருத்து நமக்கு தோன்றுகிறது. அதனாலே இது அன்பர்களுக்கு பயன்படுமானால் அதை அன்பர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். எனவே அதில் இதை நாம் சிந்தித்து பார்ப்போமாக. எனவே இங்கே செறிவு என்று சொல்லுகிறார். செறிவு என்றால் அடர்த்தி, அடர்ந்து ஓங்குவது, வளர்வது என்று அர்த்தம். அப்போது நாம் நம்முடைய சிரத்திலே இருக்கக்கூடிய இறைவனை நாம் தொடர்ந்து உற்று நோக்கி அவன் அங்கே வளர்ந்து இருப்பதற்கு நாம் ஜீவகாருண்யம், தவம், புருவ மத்திய தியானம் முதலியவைகளை செய்கிற போது நமக்கு ஒளி ஆற்றல் நம்முடைய தலையிலே செறிவாக தோன்றுகிறது என்கின்ற கருத்தையும் நாம் இங்கே குறிப்பிடலாம். அதற்கு அடுத்ததாக தரம் வளர் நிலையே, நிலை வளர் தரமே, தரநிலை வளர் தரு தகவே என்று குறிப்பிடுகிறார். இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சொல் இரண்டு சொல். அந்த அதுல என்ன என்று சொன்னால், இங்கே தரம் என்றால் தகுதி என்று அர்த்தம், நிலை என்றால் ஒழுக்கம் என்று அர்த்தம். தரம் என்றால் உங்களுக்கு இந்த தரம் இருக்கிறதா என்று கேட்பார்கள், அப்படி என்றால் தகுதி என்று அர்த்தம். நிலை என்று சொன்னால் ஒழுக்கம் என்று அர்த்தம். தரம் வளர் நிலையே. ஆக யார் ஒருவர் ஒழுக்க நெறியிலே இருக்கிறார்களோ அவரே மெய்ஞானத்திற்கு தகுதியுடையவராக இருப்பார். ஒழுக்கம் மிக முக்கியம். இந்திரிய கரண ஜீவ ஆன்ம ஒழுக்கங்களிலேயும் ஜீவகாரணி ஒழுக்கத்திலேயும் யார் இருக்கிறார்களோ அவர்கள் மிக தரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதை போல நிலை வளர் தரமே. யார் இந்த ஜீவகாரணியம் முதலிய இந்த நிலைகளிலே இந்த ஒழுக்கத்திலே யார் இருக்கிறார்களோ அவர்கள் தரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். தரமான மிக உயர்ந்த மெய்ஞான சிந்தனை உள்ளவர்கள் யாரும் கேட்க வேண்டாம், அவர்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆக இந்த ஒன்றும் ஒன்றோடு ஒன்று இயைந்து இருக்கிறது. அப்பொழுது இந்த தரமும் இந்த நிலையும் வருகிற போது அங்கே ஒரு தகவு ஏற்படுகிறது. தகவு என்று சொன்னால் ஒரு 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 நிலைப்பாடு, ஒரு பெருந்தகமை அங்கே உண்டாகிறது. அந்த பெருந்தகமை மெய்ஞான பெருந்தகமை அங்கே உண்டாகிறது. எனவே அந்த தரமாகவும் அந்த நிலையாகவும் அந்த நிலையிலே உண்டாகக்கூடிய தகவாகவும் இறைவனே இருக்கிறான் என்று வள்ளல் பெருமான் இங்கே குறிப்பிடுகிறார்கள். அதற்கு அடுத்ததாக வரம் வளர் நிறையே, நிறை வளர் வரமே, வரநிறை வளர்தரு வயமே என்று குறிப்பிடுகிறார். இங்கே நிறைவு என்று சொன்னால் நமக்கு தெரியும், நிறைவு என்றால் நிரம்பி இருப்பது. வரம் என்று சொன்னால் மேன்மை என்று அர்த்தம். வயம் என்று சொன்னால் உறுதி என்று அர்த்தம். இங்கே வரம் வளர் நிறையே, மேன்மை நிரம்பி இருக்கக்கூடிய, மேன்மை நிரம்பி இருக்கக்கூடியவர்கள் நிறைவானவர்கள், மெய்ஞானம் உடையவர்கள், மேன்மையான அந்த தன்மை உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்களே நிறைவானவர்கள். அதை போல அந்த ஞானத்தினாலே மிக உயர்ந்த நிறைவு நிலையை அடைந்தவர்கள் மேன்மையுடையவர்கள். ஆக இந்த வரம், இந்த மேன்மையும் இந்த நிறைவும் ஒன்றோடு ஒன்று பொருந்தி அது பயன் தருகின்றன. இதற்கு நாம் உதாரணத்தை நாம் காட்ட முடியாது. ஏனென்று சொன்னால் இவையெல்லாம் சாஃப்ட்வேர் போல, அதாவது பண்பு நலன்களை இங்கே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அதனாலே இந்த வரமும் இந்த நிறைவும் அங்கே இருக்கிற போது அங்கே வயம் உண்டாகிறது. வயம் என்று சொன்னால் உறுதி என்று அர்த்தம். அதாவது ஒருவருக்கு மேன்மையுடைய குணம் நிரம்பி இருந்தால் அவருக்கு மெய்ஞானத்திலே உறுதி உண்டாகும். அவரை யாரும் வந்து கெடுக்க முடியாது. யாரோ ஒருவர் வந்து ஒரு ஆசையை காண்பித்தால் அந்த ஆசையின்பால் அவர் போக மாட்டார். அதனாலே அவர் அந்த மேன்மை நிலையிலே நிறைவு பெற்று இருப்பாரேயானால் அவர் மிகப்பெரிய உறுதியாளராக இருப்பார். ஆக இந்த மேன்மையாகவும் இந்த நிறைவாகவும் அந்த வைராக்கியம் என்று இதை வேதாந்தத்திலே சொல்லுவார்கள். இறைவனிடத்திலே வைராக்கியம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த வைராக்கியம் உள்ளவராக அவர் இருப்பார். ஆக நிறைவாகவும் மேன்மையாகவும் வைராக்கியமாகவும் இறைவனே இருக்கிறான் என்று இங்கு வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். பரம் வளர் பதமே, பதம் வளர் பரமே, பரபதம் வளர் சிவபதியே. இங்கே பரம் என்பது இறைவனை குறிக்கின்றது. மேல், பரம் என்றாலே மேல் என்று அர்த்தம், மேலே உயர்ந்த என்று அர்த்தம். அதனாலே இந்த உயர்ந்த நிலையை வளர்க்கக்கூடியது பதம். பதம் என்று சொன்னால் நாம் அடையக்கூடிய நிலை. இங்கே நாம் ஒரு உதாரணத்துக்காக பிரம்மபதம், விஷ்ணு பதம், சிவபதம் என்று சொல்வார். அப்படி என்றால் அது ஒரு நிலை என்று அர்த்தம். எனவே பரத்தை வளர்க்கக்கூடிய பதமாகவும் பதத்தை வளர்க்கக்கூடிய பரமாகவும், நமக்கு பதம் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பரத்தினுடைய மேன்மையான சிந்தனை நமக்கு தேவை. அப்படி அந்த மேன்மையான சிந்தனை நமக்கு இருந்தால் நாம் அந்த பதத்தை அடையலாம். இப்படி இந்த பதத்தையும் இந்த பரத்தையும் வளர்க்கக்கூடியது யார் என்று சொன்னால் அவரே சிவபதி என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். நிறைவு கருத்தாக வேர் முதல், அதாவது சிரமாகவும் அந்த சிரத்தினுடைய நடுவிலே இருக்கக்கூடிய முதலாகவும், தரநிலையாகவும் வரநிறைவாகவும், உறுதி பொருளாகவும் வைராக்கிய பொருளாகவும், பரமாகவும் பதமாகவும் விளங்குபவன் இறைவனே. அவனே அந்த முதற் பொருளாகவும் இரண்டாம் குருளாகவும் அதனுடைய பயனாகவும் இருந்து உயிர்களுக்கு ஒன்றாய் உடனாய் வேறாய் நின்று பேரொருள் செய்து காப்பாற்றுகிறான் என்கின்ற கருத்தை இங்கே பல உதாரணங்களிலே வள்ளல் பெருமான் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை அன்பர்கள் நன்றாக சிந்தித்தால் மேலும் அற்புதமான அரும்பொருட்களை விளங்கிக் கொள்ளலாம். இப்போது இந்த பாடலை அம்மையார் பாடுவார்கள்.
நான்காவது பாடல்.
சீரம் வள்ளல் முதலே முதல் வள்ளல் சீரமே, சீரம் முதல் வள்ளல் தரு சேரிவே, தரமே தரநிலை வளத்தரு தகவே, சீரம் வள முதலே முதல் வள சீரமே, சீரம் முதல் வள தரு செறிவே, தரம் வள நிலையே நிலை வள தரமே தரநிலை வளத்தரு தகவே, வரம் வள நிறையே நிறை வள பரமே, பரநிறை வள தரு பயமே, பரம் வள பலமே பதம் வள பரமே, பரபதம் வள சிதபதியே, பரம் வள நிறையே நிறை வள பரமே, பரநிலை வள தரு பயமே, பரம் வள பலமே பதம் வள பரமே, பரபதம் வள சிவபதியே, பரபதம் வள சிவபதியே.
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நாம் ஐந்தாவது திருப்பாடலை சிந்திக்கலாம். திருவளர் வளமே வளம் வளர் திருவே, திருவளம் வளர் தரு திகழ்வே. மிக எளிமையான கருத்து. திரு என்று சொன்னால் பொன், செல்வம் என்று அர்த்தம். செல்வத்தினாலே வளர்கின்ற, அதாவது செல்வத்தினாலே வளம் பெருகும். வளம் வந்தால் மீண்டும் செல்வம் பெருகும். அதைத்தான் இங்கே வள்ளல் பெருமான் அழகாக சொல்கிறார். ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்றன. திருவளர் வளமே வளம் வளர் திருவு. இந்த திருவும் வளர்வும் வளமும் ஒன்றாக இருந்தால் அங்கே என்ன உண்டாகும்? திகழ்வு உண்டாகும். இங்கே திகழ்வு என்று சொன்னால் இங்கே அதை ஒளி என்று சொல்வார்கள். இப்பொழுது நாம் இதை அருத்தன்மையிலே பொருத்தி பார்க்க வேண்டும். நமக்கு அருளாகிய செல்வம் உண்டானால் நமக்கு இறைவனுடைய அந்த கருணை வளம் நமக்கு வரும். நமக்கு கருணை என்கின்ற அந்த வளம் கிடைக்கும். இப்பொழுது கருணை என்கின்ற வளம் உண்டானால் அருள் மேலும் பெருகும். இப்பொழுது இந்த வளமும் இந்த அருள் வளமும் இந்த கருணை இந்த கருணையும் சேர்ந்து நமக்கு என்ன செய்யும் என்று சொன்னால், இந்த வளமும் இந்த திருவும் சேர்ந்து என்ன செய்யும் என்று சொன்னால், நமக்கு திகழ்வு ஒளியை உண்டாக்கும், அருள் ஒளியை உண்டாக்கும் என்று இங்கே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அப்போது இங்கே அரு செல்வமாகவும் கருணை வளமாகவும் இருக்கக்கூடியவனும் அந்த ஒளி வடிவாக இருக்கக்கூடியவனும் இறைவனே என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். மிக எளிமையாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதற்கு அடுத்ததாக உருவளர் வடிவே வடிவளர் உருவே உருவடி வளர்த்தரு முறையே. இங்கே உரு என்று சொன்னால் உருவம் என்று அர்த்தம். வடி உருவளர் உருவளர் வடிவே வடிவளர் உருவே. இங்கே இரண்டு சொல் முக்கியமான சொல். இங்கே உருவம் என்று சொன்னால் நம்முடைய உருவம், வடிவம் என்று சொன்னால் அழகு. இப்பொழுது ஒரு அழகு தோன்றுவதற்கு ஒரு வடிவம் வேண்டும். இப்பொழுது ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு. மனிதர்கள் எல்லாம் ஒரே உருவத்தை உடையவர்கள். எல்லோருக்கும் கண் இருக்கிறது, காது இருக்கிறது, மூக்கு இருக்கிறது, வாய் இருக்கிறது, எல்லோருக்கும் ஐந்து விரல்கள் இருக்கின்றது, எல்லாம் ஒரே மாதிரி. இது உருவம். ஆனால் வடிவம் வேறுபட்டிருக்கிறது. நான் என்னுடைய நான் பெற்றிருக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளைக்கும் இந்த ஐடென்டிக்கல் அவனை தனியாக அடையாளப்படுத்தக்கூடிய அந்த உறுப்புகளை இறைவன் அமைத்திருக்கிறான். என்னுடைய பிள்ளை என்பதற்காக என்னுடைய விரலுடைய அச்சுரேகை போலவே என்னுடைய பிள்ளைக்கு இருக்காது. அதுதான் இறைவனுடைய பெரும் கருணை.
அந்த முக அமைப்பிலிருந்து அந்த கை ரேகையிலிருந்து இறைவனை வேறுபடுத்தி காண்பிக்கின்றார். எனவே உருவத்தினாலே உருவத்தினிடத்திலே வடிவம் பொருந்தி இருக்கிறது, உருவம் இருப்பதினாலேதான் வடிவம் அங்கே இருக்கிறது. உருவம் இல்லை என்று சொன்னால் அங்கே வடிவமே இல்லை. அதனாலே ஒன்றோடு ஒன்று இந்த உருவமும் அந்த வடிவமும் பொருந்தி ஒன்றோடு ஒன்று இருக்கின்றன. அப்போது உருவமாகவும் உயிர்களுக்கு உருவமாகவும் உயிர்களுக்கு வடிவமாகவும் அந்த உருவமும் வடிவமும் கலர்கிற, அதாவது கலக்கிற போது முறை என்று சொன்னால் ஒரு ஒழுங்கமைப்பு என்று அர்த்தம். ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். எல்லோருக்கும் நமக்கு ஒரு உருவம் இருக்கிறது. இறைவன் கண் இருக்கிற இடத்திலே காதையும் காது இருக்கிற இடத்திலே கண்ணையும் வைத்தால் நமக்கு எப்படி இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். நாம் பார்க்கவே முடியாது. அதனாலே இறைவன் அங்கே ஒரு முறைமையை உண்டாக்குகிறார். உருவமும் வடிவமும் அழகும் ஒன்றாகிற போது அங்கே ஒரு முறைமை, ஒரு ஒரு சரியான ஒரு தன்மை உண்டாகிறது. அதுவும் இறைவனாகவே இருக்கிறார் என்கின்ற கருத்தை இங்கே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார்கள். எவ்வளவு அற்புதமாக சொல்லுகிறார் பாருங்கள். அதற்கு அடுத்ததாக கருவளர் அருவே அருவளர் கருவே கரு அரு வளர் நவகதியே என்று குறிப்பிடுகிறார். இங்கே அரு என்று சொன்னால் அருவம் என்று அர்த்தம், கரு என்று சொன்னால் கருப்பொருள் என்று அர்த்தம். அதாவது நாம் மனிதர்கள் பிறக்கின்ற போது தந்தையினுடைய அந்த சுத்தில துளியானது கருப்பொருளாக இருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய தமிழிலே கருவடைந்திருக்கிறார்கள், கரு கருவுற்றிருக்கிறார்கள் என்றுதான் இன்றைக்கு தமிழிலே நாம் குறிப்பிடுகிறோம். அப்போது அந்த கரு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் அது அருவப்பொருளாகத்தான் இருக்கிறது. நாம் வெளிப்படையாக பார்க்கிற போது அது ஒரு திரவமாக இந்து துளியாக இருக்கலாம், ஆனால் அதற்குள்ளே என்ன இருக்கிறது, உயிர் என்கின்ற அருவப்பொருள் அமைந்திருக்கிறது. அந்த உயிர் என்கின்ற அருவப்பொருள் இல்லாத விந்து துளிகள் எல்லாம் பயன் தராமல் போகின்றன. அதனாலே அந்த கருப்பொருளாகவும் அருவப்பொருளாகவும் அதற்குள் அமைந்த அருவப்பொருளாகவும் யார் இருக்கிறான், இறைவனே இருக்கிறார். இறைவனுடைய திருவருள்தான் இந்த உலகத்திலே ஆன்மாக்களுக்கு சிறப்பை உண்டாக்குகிறது. மனிதர்களுக்கு மட்டுமல்ல தாவரங்களுக்கும் கூட எப்படி விளைகின்றன என வடல் பெருமான் சொல்கிறார். நீரிலே இருக்கக்கூடிய உயிர் நிலத்திலே பட்டு நிலத்தினுடைய பக்குவ சக்தியிலே கலந்து அது அந்த வித்திலே ஏறி நிலை வருகிறது என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார். எனவே இந்த இரண்டும் ஒன்றுபட்டிருக்கின்றன என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இந்த இரண்டும் ஒன்றாகி அங்கே நவகதி உண்டாகிறது. நவம் என்று சொன்னால் புதுமை என்று அர்த்தம். நவ இந்தியா என்று சொல்லுவார்கள். நவம் என்றால் புதுமை, நவம் என்றால் ஒன்பது என்கிற அர்த்தம். ஆனால் இங்கே உண்டா இங்கே இருக்கக்கூடியது புதுமை என்ற அர்த்தம். ஆக இப்படி இதை நான் ஒரு உதாரணத்துக்கு விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன். ஆனால் கருப்பொருள் இது பெரிய நிலையிலேயும் நாம் சிந்திக்கலாம். இறைவனே கருப்பொருளாக இருக்கிறான். அந்த கருப்பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் அருவ வடிவத்திலே இருக்கின்றான். அந்த கருப்பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் அருவ வடிவத்திலே இருந்து எல்லா உயிர்களுக்கும் எல்லா உலகங்களையும் புதிது புதிதாக உண்டு பண்ணி எல்லா உயிர்களுக்கும் தனு கரண புவன போகங்களை கொடுத்து எல்லா உயிர்களுக்கும் கதியை அருளுபவனாகவும் இருக்கிறார். இதை இன்னும் கொஞ்சம் சிந்தித்தால் இப்படிப்பட்ட பொருளையும் நாம் எடுத்துக் கொள்ளலாம். அதற்கு அடுத்ததாக குருவளர் நெறியே நெறிவளர் குருவே குரு நெறி வளர் சிவபதியே. இங்கே நமக்கு அழகாக வளர் பெருமான் இங்கே நமக்கு இதற்கு முன்பே விளக்கம் கொடுத்து விட்டார். அகவடிலே என்ன விளக்கம், குரு நெறி என்கின்ற வார்த்தை அகவல் அடியிலே வருகிறது. சொல்லா நெறியே குருவருள் நெறியன பல்கால் எனக்கு பகர்ந்தமே சிவமே. நெறி உடையவரே குரு, உயர்ந்த சுத்தசன்மார்க்க நெறியிலே விளங்குபவரே குரு. அந்த குருவை வளர்ப்பது நெறி, நெறியை வளர்ப்பது குரு. ஒருவர் நெறியிலே நின்றால் ஒருவர் ஒழுக்கத்திலே நின்றால் அவர் குரு என்கின்ற மேன்மை நிலையை அடைகின்றார். பிறகு அந்த குரு நிலையை அடைந்த அவர் மற்றவர்களை அந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு அந்த நெறியை பெருக்குகின்றார். அந்த உலகத்திற்கு அதை கொண்டு செலுத்துகின்றார். ஆக அந்த குருவும் நெறியும் ஒன்றுபடுகிற போது அங்கே அந்த குருவையும் அந்த நெறியையும் வளர்க்கக்கூடியவன் யார் என்று சொன்னால் அவன்தான் சிவபதி என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். எனவே நிறைவு கருத்தாக திருவள்ளர் திகழ்வாகவும் குருவடிவாகவும் கருப்பொருளாகவும் குருவாகவும் நெறியாகவும் இருந்து அந்த தனித்தனி பொருட்களாக இருந்தும் அது ஒன்றுபட்டு அதன் அது விளைகின்ற பயனாக இருந்தும் இறைவன் சிவபதி உயிரலுக்கு அருள் செய்கின்றான். ஆக எல்லாவுமாக அவனே இருந்து அருள் செய்கின்றான் என்கின்ற கருத்தை இந்த பாடலிலே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இப்பொழுது இந்த பாடலை அன்னையார் பாடுவார்கள்.
ஐந்தாவது பாடல்.
திருவள்ளபடமே பலம் வள திருவே திருவளம் வள தருதிகழ்வே உருவளப்படிவே வடிவள உருவே உருவடிவள தருமுறையே திருவளர் வளமே வளம் வள திருவே திருவளம் வளத்தரு திகழ்வே உருவள வடிவே வடிவள குருவே உருவடிவள தருமுறையே கருவள அருவே அருவள கருவே கருவருவள நவகதியே குருவள நெறியே நெறிவள குருவே குரு நெறிவள சிவபதியே குரு நெறிவள சிவபதியே.
நன்றி, அம்மையார் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நாம் ஆறாவது திருப்பாடலை நாம் இப்போது சிந்திக்கலாம். முதலிலே நிறை வளர் முறையே முறை வளர் நிறையே நிறை முறை வளர் பெருநிறை பெருநெறியே என்று குறிப்பிடுகிறார். இங்கே முறை என்று சொன்னால் நாம் முன்பே சொன்னது போல முறை என்பது ஒரு சட்டம், ஒரு ஒழுங்கமைதி என்று பெயர். இதை நாம் சட்டம் என்றும் சொல்லலாம், ஒழுங்கு அமைப்பு என்றும் சொல்லலாம். முறை என்பதற்கு அதுதான் பொருள். ஆக நிறை வளர் முறையே, நிறை என்பது என்ன என்று சொன்னால் நிறைந்திருக்கக்கூடிய, அதாவது முற்றும் நிரம்பி இருக்கக்கூடியதற்கு நிறை என்று பொருள். இப்பொழுது நல்ல ஞான அறிவு உடையவனாக இறைவன் இருப்பதினாலே அவன் இந்த உலகத்திற்கு முறையை வகுத்து வைத்திருக்கிறார். வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார் இல்லையா, காற்று இப்படித்தான் வீச வேண்டும் என்று இறைவன் அருள் நீதியினாலே வகுத்திருக்கிறார். அதனாலே அது அப்படி வீசுகிறது. நெருப்பு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நெருப்புக்கு குணியல் தீயல் திகழியல் என்று இதையெல்லாம் இறைவன் வகுத்திருக்கிறார். அதனாலே அது அப்படி இருக்கிறது. அதே போல தண்ணீர், வள்ளல் பெருமான் இதையெல்லாம் அகவலிலே குறிப்பிடுகிறார். நீரினில் நிறை நீரினில் நிறைவால் நிறைவகை உறைவகை பல பல நீரினில் தன்மை, நீரை நாம் தொடுகிற போது குளிர்ச்சியாக இருக்கிறது. அது ஏன் குளிர்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அப்படி வகுக்கப்பட்டிருக்கிறது. ஆறுற வகுத்த அது தெரிஞ்சோடி வகுத்த வகுத்த என்றே வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். அதற்கு என்ன அர்த்தம், இறைவன் அப்படி அந்த பஞ்சபூதங்களை அப்படி அதனுடைய தன்மையிலே வகுத்திருக்கிறார். அவன் எப்படி வகுத்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் நிறை அருளாளன், நிறை ஞானமுடையவன் என்பதினாலே பேரருளாளன், பேரறிவுடையவன் என்பதினாலே அவன் அப்படி வகுத்திருக்கிறான். அதனாலே அவன் பெரிய ஞானமுடையவன் என்பதினாலே அதை முறையை வகுத்தும், அந்த முறையை வகுத்தமையினாலே மீண்டும் அதனுடைய தொடர்ச்சியாக அந்த ஞானமுடையவனாக, அதாவது ஒன்றோடு ஒன்று இது தொடர்புடையது. இறைவன் பேரருளாளன், அதனாலே இந்த முறையை வகுத்திருக்கிறான். இப்போது இந்த முறையிலே இதை முதலிலே அவன் வகுத்தான். இது வகுக்க வகுக்க இதனுடைய செயல்பாடுகள் அமைய அமைய இதிலிருந்து அவன் பல செய்திகளை அவன் அறிந்து கொண்டே இருப்பான். அவன் இது அதாவது ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இறைவன் ஒரு பொருளை வகுக்கிறான் என்று சொன்னால் இவைகள் எல்லாம் ஒரு சட பொருட்கள். இப்போது ஒரு குறிப்பாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு அணு ஒரு அணுவோடு ஒன்றோடு ஒன்று மோதுகிறது. அப்போது ஒரு அணு ஒன்றோடு ஒன்று மோதுகிற போது அது மோதிய பிறகு அது என்ன விளைவு என்பது நமக்கு தெரியாது, ஆனால் இறைவனுக்கு தெரியும். அதனாலே அதை குறித்த அறிவும் இறைவன் உடையவனாக இருக்கிறார், அவன் முக்காலமும் உணர்ந்தவனாக இருக்கிறார். எனவே இந்த நிறையையும் முறையையும் உடையவனாக பெரு நெறியாளனாக இறைவன் இருக்கின்றான் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். அதற்கு அடுத்ததாக இரண்டாவது கருத்து, குறைவளர் புதியே புதிவளர் பொறையே என்று குறிப்பிடுகிறார். அதாவது இங்கே பொறை என்று சொன்னால் பொறுமை என்று அர்த்தம். பூமிக்கு பொறுமை என்பது ஒரு குணம், அதனாலே பூமியை பொறுமைக்கு உதாரணமாக சொல்வார்கள். திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று குறிப்பிடுகிறார். ஒரு அழகான குரல், இப்பொழுது நம்மை நம் மீது ஏறி நின்று கொண்டு நம்மை ஒருவன் அடிக்கின்றான் என்று எடுத்துக் கொள்வோம், நாம் சும்மா இருக்க மாட்டோம். நாம் திரைப்படத்திலே வடிவேலு இவர்களெல்லாம் அந்த நகைச்சுவை காட்சியிலே நாம் பார்க்கலாம், அவன் ஒருவன் மீது ஒருவன் ஏறிக்கொண்டு அவனை அடிப்பான், அவன் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் நம் பொதுவாக மனிதர்களாலே அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் பூமியை தோண்டுகின்றான், பூமியிலே நின்று கொண்டே பூமியை தோண்டுகின்றான். ஆனால் பூமி என்னை நீ தோண்டுகிறாயே, நீ எனக்கு தீமை தருகிறாயே என்று பூமி பிளந்து அவனை உள்ளே வாங்கிக் கொள்வதில்லை. தன்னை தோண்டுகின்றவனுக்கும் அது இருப்பை கொடுத்து அவனுக்கு உதவி செய்கின்றது. அதனாலே தம்மை இகழ்பவரையும் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். எப்படி பூமி தன்னை அகழ்பவரை பொறுத்து கொள்ளுகிறதோ அதை போல தம்மை ஏசுபவரையும் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஒரு துன்பம் என்றால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். எனவே பூமிக்கு குணம் பொறுமை. எனவே அந்த பூமியினுடைய பொறுமை பூமிக்கும் பூமிக்கு பொறுமையையும் ஒன்றோடு ஒன்றாக அமைத்து இறைவன் வைத்திருக்கிறார். அப்படி இந்த பொறுமையும் இந்த பூமியும் ஒன்றாக ஒன்று சேர்வதினாலே அங்கே புனல் என்கின்ற ஒரு தன்மை உண்டாகிறது என்று வள்ளல் பெருமான். இங்கே புனல் என்று சொன்னால் இங்கே நீர், நீர் என்பது கருணை என்பதற்கு அடையாளம். யார் ஒருவருக்கு எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த தன்மை உண்டாகிறதோ, தன்னை இகழ்வாரையும் பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை உண்டாகிறதோ, அவர்கள் இரக்கசீலர்கள் என்று அர்த்தம். அதனாலேதான் பூமிக்கு அந்த மிகப்பெரிய அந்த பொறுமை குணம் இருப்பதினால்தான் இங்கே நீர் என்கின்ற அந்த ஒரு தன்மை இந்த பூமியிலே அமைந்திருக்கிறது. இது மற்ற கிரகங்களுக்கு இல்லை. எனவே அந்த கருத்தை இங்கு வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். எனவே அந்த பூமியிலே இருக்கக்கூடிய அந்த புவியாகவும் அந்த பொறுமைத்தன்மையாகவும் அதில் இருக்கக்கூடிய புனல், அந்த பூமி தரக்கூடிய பூமியிலேதான் தண்ணீர் ஓடுகின்றது, அந்த பூமிக்கு உள்ளிருக்கக்கூடிய தண்ணீராகவும் அந்த கருணை நீராகவும் இறைவனே இருக்கின்றான் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக, துறை வளர் கடலே கடல் வளர் துறையே. இங்கே துறைமுகம், துறை என்று சொன்னால் துறைமுகம் என்று அர்த்தம். துறைமுகம் என்பதற்கு கலங்கரை விளக்கங்கள் அதனுடைய உதவியினாலே கப்பல்கள் எல்லாம் அந்த துறைமுகத்துக்கு வருகின்றன. அந்த துறைமுகத்திற்கு வந்து அந்த கடலுடைய வளத்தை டிரான்ஸ்போர்ட், அதாவது போக்குவரத்துக்காக பயன்படுத்துகிறது. அதனாலே கடல் எப்படி சிறப்பு பெறுகிறது என்று சொன்னால் துறைமுகத்தினாலே சிறப்பு பெறுகிறது. துறைமுகம் இல்லாத கடல் பயனில்லாதது. அதே போல அந்த கடல் எப்படி சிறப்பு பெறுகிறதோ அதே போல துறைமுகமும் சிறப்பு பெறுகிறது. கடலே இல்லாமல் துறைமுகம் இருந்தால் அதிலே பயனில்லை. அதனாலே ஒன்றோடு ஒன்று சிறப்பு பொருந்தி அங்கே சிறப்பு பொருந்தியதாக அங்கே இருக்கிறது என்கின்ற கருத்தை இங்கு வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இங்கே சுதை என்று சொன்னால் அமுதம் என்று அர்த்தம். இப்போது கடலிலே இருந்து கொண்டு கடலினுடைய துறைமுகத்திலே இருந்து கடலுக்குள்ளே புகுந்து கடலை கடைந்தார்கள் அந்த காலத்திலே புராணத்திலே இருந்தவர்கள். அந்த தேவர்களும் அசுரர்களும் கடலை கடைந்தார்கள், அங்கிருந்து அமுதம் வெளிப்பட்டது என்று சொல்லுவார்கள். பொதுவாக கடலிலே பல வகையான வளங்கள் இருக்கின்றன. அது அந்த துறைமுகம் இருப்பதினாலே அந்த கடலுடைய வளத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும். எனவே ஒன்றினாலே மற்றொன்று சிறப்படைகின்றன என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். எனவே இது எல்லா பொருளாகவும் இறைவன் இருக்கின்றான் என்று குறிப்பிடுகிறார். அடுத்ததாக நிறைவு கருத்தாக மறைவளர் பொருளே, வேதத்தை வளர்க்கக்கூடிய பொருளாக இறைவன் இருக்கின்றான். பொருள் வளர் மறையே, அந்த இந்த மறை இறைவனாலே வளர்க்கப்பட்டது. இந்த வேதங்கள் இறைவனுடைய பெருமையை வளர்க்கின்றன, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இறைவன் வேதத்தை ஆதிகாலத்திலே அருளி செய்தான், இப்பொழுது அந்த வேதங்கள் இறைவனுடைய பெருமையை வளர்க்கின்றன என்று ஆக இப்படி ஒன்றோடு ஒன்று இயல்பாக இருக்கின்றன, இயைந்து இருக்கின்றன. இப்படி இந்த மறையும் பொருளையும் வளர்க்கக்கூடியவன் யார் என்று சொன்னால் அவனே சிவபதியாக இருக்கிறான். ஆக இப்படி எல்லாமுமாக இறைவன் இருந்து தானே இருந்து அதனுடைய விளைவாகவும் பயனாகவும் இருந்து உயிர்களுக்கு அருள் செய்கின்றார் என்கின்ற கருத்தை இந்த வள்ளல் பெருமான் இந்த ஆறாவது பாடலிலே குறிப்பிட்டார்கள். இப்பொழுது அந்த பாடலை அம்மையார் பாடுவார்கள்.
துறை வள கடலே கடல் வள துறையே, துறை கடல் வள தரு சுதையே. துறை வள கடலே கடல் வள துறையே, துறை கடல் வள தரு சுதையே. மழை வள பொருளே பொருள் வள மறையே, மறை பொருள் வள சிவபதியே, மறை பொருள் வள சிவபதியே.
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்ததாக இப்பொழுது நாம் ஏழாவது திருப்பாடலை சிந்திக்கலாம். இங்கே தவம் வளர் தயையே, தயை வளர் தவமே, தவ நிறை தய தயை வளர் சதுரே என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார்கள். அதாவது தயை ஜீவகாருண்யத்தை நாம் தொடர்ந்து செய்கின்ற போது அது நம்முடைய தவத்தை வளர்க்கின்றது. அதை போலவே தவம் தயவை வளர்க்கின்றது. ஒரு முனிவர் நெடுங்காலம் தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த தவத்தினுடைய நிறைவிலே இறைவன் தோன்றி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், எனக்கு நான் முக்தி நிலையை அடைய வேண்டும். அப்பொழுது இறைவன் சொன்னார், நீ தவம் செய்தாய் ஆனால் தயை செய்யவில்லை, நீ தயை செய்தால்தான் உன்னுடைய தவம் படித்து நீ முக்தி அடைவாய் என்று இறைவன் சொல்லி விடை பெற்றார். இப்பொழுது அவருடைய தவத்தின் பலனாக அவருக்கு என்ன கிடைத்தது? தயை செய்ய வேண்டும் என்கின்ற குறிப்பு அவருக்கு கிடைத்தது. அதனாலே தயையும் தவமும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று பொருந்தி இருக்கக்கூடியது. இப்பொழுது இந்த தயையும் தவமும் ஒன்றோடு ஒன்று பொருந்தி இருக்கிறது. இந்த பொருந்தி இருக்கக்கூடியது இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்து ஒன்றானால் அது என்னவாகும்? சதுராகும். சதுர் என்றால் ஞானம் என்று அர்த்தம். சதுரன் என்றால் ஞானம், ஞானமுடையவன் என்று அர்த்தம். இறைவனுக்கு சதுரன் என்று ஒரு பெயர். அதனாலே இந்த தயையும் தவமும் ஒன்றாகிற போது அங்கே ஞானம் உண்டாகிறது. அதற்கு அடுத்ததாக நவம் வளர் புறமே, புறம் வளர் புறம் வளர் நவமே, நவபுறம் வளர் கரு இறையே என்று குறிப்பிடுகிறார். இங்கே புறம் என்று சொன்னால் உடம்பு என்று அர்த்தம், நவம் என்று சொன்னால் புதுமை என்று அர்த்தம். நவம் வளர் புறமே என்று சொன்னால் இந்த உடம்பானது புதிய புதிய ஆற்றல்களை இந்த உடம்பிலே இதற்குள்ளே உற்பத்தி செய்கிறது, உண்டு பண்ணுகிறது. அதை போலவே இந்த ஆற்றலினாலே இந்த உடம்பு வெவ்வேறு வடிவம் எடுக்கின்றது. இப்பொழுது நாம் சின்ன குழந்தையாக இருந்தோம், வளர்ந்தோம், அதற்கு அடுத்ததாக நமக்கு பாலபருவம், அதற்கு அடுத்ததாக நமக்கு வாலிப பருவம், அதற்கு அடுத்ததாக விருத்தாப்தியம், அதற்கு அடுத்ததாக இப்படி பருவங்கள் அமைந்து கொண்டே வருகின்றன. அப்பொழுது நமக்கு இந்த ஆற்றலினாலே, புதிய ஆற்றலினாலே வளர்ச்சியும் தாட்சியும் உண்டாகின்றன. எனவே இது இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை என்கின்ற கருத்துப்பட வள்ளல் பெருமான் நமக்கு இதை குறிப்பிடுகின்றார். இப்போ இந்த உடம்பும் அந்த ஆற்றலும் இருக்கிற போது, அதிலே அந்த உடம்பும் ஆற்றலும் ஒன்றுபட்டிருக்கிற போதுதான் நாம் இறைநிலையை குறித்து சிந்திக்க முடியும். உடம்பு இருக்கிறது, ஆற்றல் இல்லை என்று சொன்னால் அப்போது இறைவனை குறித்து சிந்திக்க முடியாது, இறைவனுடைய நிலையை அடைய முடியாது. ஆற்றல் இருக்கிறது, உடம்பில்லை என்று சொன்னால் அதுவும் முடியாது. ஆக இரண்டும் இருக்கிற போதுதான் நாம் இறைவனை சிந்திப்பதற்கும், இறைவன் நம்முள்ளே எழுந்து நடம்புரிவதற்கும் உரிய முயற்சியை நாம் செய்ய முடியும். அதைத்தான் வள்ளல் பெருமான் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த உடம்பை பொன்னை போல பாதுகாக்க வேண்டும். இந்த சுவர் இருந்தால்தான் சித்திரம் அடைய முடியும். அதனாலே நாம் மெய்ஞான முயற்சி செய்வதற்கு இந்த உடம்பு வேண்டும் என்பதனாலே, இந்த உடம்பு கெட்டுவிட்டால் நாம் மெய்ஞான முயற்சி செய்ய முடியாது, அந்த இறைநிலையை அடைய முடியாது என்று குறிப்பிடுகிறார். எனவே இந்த புதுமையான ஆற்றலும் இந்த உடம்பும் ஒன்றோடு ஒன்று பொருந்தி இருக்கிற போது அங்கே இறைநிலை உண்டாகும் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக, துவம் வளர் குணமே, குணம் வளர் துவமே, துவகுணம் வளர்த்தரு திகழ்வே என்று குறிப்பிடுகிறார். இங்கே குணம் என்று சொன்னால் நமக்கு புரியும், குணம் என்பது ஒரு பண்பு, துவம் என்பது ஆன்மா. இந்த ஆன்மாவிற்கு இருக்க, இப்பொழுது ஆன்மாவிற்கு பலவேறு குணங்கள் இருக்கிறது. ஆன்மாவிற்கு சத்துவம், ராஜசம், தாமசம் ஆகிய குணங்கள் இருக்கிறது. ஆன்மாவுடைய பக்குவத்துக்கு ஏற்ப குணங்கள் உண்டாகின்றன. வள்ளல் பெருமான் அதை ஜீவகாரண்ய ஒழுக்கத்திலே சொல்கிறார். ஒருவருக்கு இரண்டு குழந்தைகள் பிறக்கின்றன. ஒரு குழந்தை புஸ்தகத்தை படிப்பது போல படிக்கின்றது, இன்னொரு குழந்தை படிக்கப்படாது என்று அந்த புத்தகத்தை பிடுங்கி கிழிக்கின்றது. ஒரு ஒரு குழந்தை ஒருவனுக்கு சாப்பிட தின்பண்டங்களை கொடுக்கின்றது, இன்னொரு குழந்தை கொடுக்கப்படாது என்று தடுக்கின்றது என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இப்படி இந்த குணம் எப்படி உண்டானது? இது பழைய ஆன்ம வாசனையினாலே உண்டானது என்று குறிப்பிடுகிறார். ஆக இந்த ஆன்மாவினுடைய அந்த தன்மைக்கு ஏற்ப குணங்களும், குணங்கள் அதிகப்பட்டு இப்பொழுது நாம் நல்லவராக இருந்தாலும் நமக்கு தீய குணம் இருந்தால் அது ஆன்மாவிலே சார்ந்து நமக்கு அது வினையை உண்டு பண்ணும். ஆக இந்த குணமும் ஆன்மாவும் ஒன்றோடு ஒன்று பொருந்தி இருக்கிறது என்று இங்கே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இப்படி இந்த ஆன்மாவும் இந்த குணமும் பொருந்தி இருப்பதனால அங்கே உண்டாகக்கூடியது திகழ்வு. திகழ்வு என்று சொன்னால் அங்கே வெளிப்பட்டு விளங்கக்கூடிய நிலை. இப்போது ஒரு ஆன்மா சத்துவ குணம் உடைய நல்ல ஆன்மாவாக இருந்தால் அதிலே சத்துவ குணம் வெளிப்பட்டு அது பிற உயிர்களுக்கு நலம் தரக்கூடிய தயையாக வெளிப்படுகிறது. அந்த தயையே இந்த திகழ்வு என்று கொள்ள வேண்டும். ஆக இப்படி குணமாகவும் ஆன்மாவாகவும் அங்கே தோண்டி விளங்கக்கூடிய அந்த திகழ்வாகவும் இறைவன் இருக்கின்றான் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக சிவம் வளர் பதமே, பதம் வளர் சிவமே. இங்கே பதம் என்று சொன்னால் அடைகின்ற நிலை என்று அர்த்தம், பத பிராப்திகள் என்று சொல்லுகிறார். சிவமாகிய அந்த இறையே எல்லா பதத்திற்கும் காரணமாக இருக்கின்றது. அந்த பதத்தை கடைபிடிக்கின்ற போது, அந்த பதத்தை நாம் அடைகின்ற போது நாம் சிவநிலையை அடைவதற்கு உரியவராக ஆகிறோம். அதனாலே அந்த சிவத்தையும் பதத்தையும் வளர்க்கக்கூடியவனாக நம்முடைய சிவபதி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விளங்குகிறார் என்று குறிப்பிடுகிறார். நிறைவு கருத்தாக, தயையை வளர்க்கக்கூடிய ஞானமாகவும் இறையாகவும், ஆன்மாவிற்கு குணமாகவும், பதத்தை வளர்க்கக்கூடிய சிவமாகவும் சிவபதி திகழ்கிறார் என்பது இந்த பாடலுடைய.
நவம் வள புறமே புறம் வள நவமே நவ புறம் வளத்தரும் இடையே துவம் வள குணமே குணம் வள சிவமே
சுபகுணம் வளர்த்தீகம் வளர்ப்பதமே பதம் வள சிவமே சிவபதம் வள சிவபதியே சிவபதம் வள சிவபதியே.
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நாம் எட்டாவது திருப்பாடலை சிந்திக்கலாம். மிக அற்புதமான ஒரு பாடல். நடம் வளர் நலமே நலம் வளர் நடமே நடனலம் வளர் தரும் ஊழியே. இங்கே நடம் என்பது இறைவன் ஆடக்கூடிய திருநடம், திருச்சிற்றம்பல திருநடம். இதை நம்முடைய நாம் இறைவனுடைய திருநட செய்கை என்று வள்ளல் பெருமான் விண்ணப்பத்திலே குறிப்பிடுகிறார்கள். இந்த இறைவன் எதற்காக நடமிடுகிறான் என்று சொன்னால், அவன் எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்கின்ற அந்த நலம் செய்வதற்காக நடம் புரிகின்றான். நலம் என்பது இங்கு கருணை செய்கை, இறைவனுடைய கருணை செய்கை. அதனாலே இறைவன் உயிர்களுக்கு இன்பம் செய்து கருணை செய்ய வேண்டும் என்பதற்காக நடம் புரிகின்றான். அந்த நடம் எதற்காக புரியப்படுகிறது? இறை எல்லா உயிர்களும் இன்பமடைய வேண்டும் என்பதற்காக புரியப்படுகிறது. அதனாலே இங்கே நடத்தை வளர்க்கின்ற நலமாகவும் நலத்தை வளர்க்கின்ற நடமாகவும் இறைவன் தொடர்ந்து அந்த நடத்தை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உயிர்கள் நலம் பெறும். அதனாலே உயிர்கள் நலம் பெற வேண்டும் என்றால் நடம் பெற வேண்டும். அதனாலே இறைவன் அந்த நடத்தையும் நலத்தையும் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாக இருக்கிறான். இந்த நடமும் நலமும் ஒருங்கிணைந்து எல்லா உயிர்களும் வாழ அவன் ஒளிப்பொருளாக இருந்து ஒளியை தருகிறான் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார்கள். இடம் வளர் வளமே வளம் வளர் இடமே இடவளம் வளர் தரும் இசைவே. இங்கே இடம் என்று சொன்னால் அது சக்தி என்கின்ற பொருள் படுகிறது. இறைவன் நம்முடைய அர்த்தநாரீஸ்வரன் என்று சமயத்திலே இறைவனை சொல்லுவார்கள். அதற்கு ஏன் என்று சொன்னால், சிவ சக்தியாகிய அந்த பெருமகள் இறைவனுடைய இடப்பாகத்தை கொண்டாள் என்று சொல்லுவார்கள். அந்த பொருள் பட, அதாவது இங்கே சிவம் வேறு சக்தி வேறு என்பதல்ல, இறைவன் ஒருவனே. அந்த இறைவன் பெருங்கருணையினாலே உயிர்களுக்கு கருணை செய்ய தன்னுடைய ஆற்றலில் இருந்து ஒரு சிறு கூரை பிரித்து அந்த செயல்பாட்டிற்கு தருகிறான். அதைத்தான் சக்தி என்று சொல்லுகிறார்கள். அதனாலே அங்கிருந்து கொஞ்சமாக அந்த இடமாக தோன்றிய அந்த இடத்திலிருந்து தோன்றியதே சக்தி என்று சொல்லப்படுகிறது. அதனாலே அதை சமயத்திலே இறைவனோடு ஒன்று சேர்த்து அதை பிரிக்க கூடாது என்பதற்காக அதை இறைவனிலே பாதி என்று சொன்னார்கள். எனவே அப்படி இங்கே இடம் வளர் வளமே அந்த சக்தியை வளர்த்த சிவமாக, சிவம் சக்தி பொருந்தி இருக்கக்கூடிய சிவமாக, சிவத்திலிருந்து வெளிப்பட்ட சக்தியாக இறைவன் இருக்கின்றான். அவனுடைய இசைவுதான் இந்த அவனுடைய அசைவு. அவனுடைய இசைவு, இசைவு என்றால் விருப்பம் அல்லது கட்டளை ஆணை. இசைவு பெற்று செய்யுங்கள் என்று சொல்வார்கள். இசைவு என்று சொன்னால் இறைவனுடைய ஆணை கட்டளை. அப்ப அவனுடைய அந்த செயல்பாட்டின் வழியாகத்தான் இந்த உலகங்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எனவே அவனே அந்த பொருளாகவும் இருக்கிறான். அதற்கு அடுத்ததாக, திடம் வளர் உளமே உளம் வளர் திடமே திட உளம் வளர் தரு திருவே என்று குறிப்பிடுகிறார். இங்கே திடம் என்று சொன்னால் மன வைராக்கியம். மாயை முதலிய இந்த பொருட்களிலிருந்து சிக்கடையாமல் அதிலே போய் நாம் சிக்கிக் கொள்ளாமல் இருக்கக்கூடிய நிலை திடம். அந்த திடம் எங்கே இருக்க வேண்டும்? நம்முடைய ஆன்மாவின் மறுபக்கமாக இருக்கக்கூடிய உள்ளத்திலே இருக்க வேண்டும். ஆன்மாவினுடைய மறுபக்கமாக இருக்கக்கூடிய உள்ளத்திலே இருக்க வேண்டும். ஆக இந்த உள்ளத்திலே இந்த ஞான வைராக்கியமாகிய திடம் நமக்கு இருந்தால் நமக்கு அருளாகிய திரு நமக்கு கிடைக்கும். அதைத்தான் திடம் வளர் உளமே உளம் வளர் திடமே திட உளம் வளர் தரு திருவே என்று குறிப்பிடுகிறார். அதற்கடுத்ததாக, கடம் வளர் உயிரே உயிர் வளர் கடமே கடம் உயிர் வளர் சிவபதியே. கடம் என்று சொன்னால் உடம்பு என்று அர்த்தம். இந்த உடம்பில் இருந்து வளர்கின்ற உயிராகவும் உயிரை வளர்க்கின்ற உடம்பாகவும் இந்த இரண்டையும் வளர்க்கக்கூடியவனாகவும் அந்த சிவபதியே விளங்குகின்றான் என்பது இந்த எட்டாவது பாடலுடைய கருத்தாகும். இந்த பாடலை இப்பொழுது அம்மையார் பாடுவார்கள்.
நடனலம் வளர்த்ததும் இடம் வளர் மனமே நலம் வளர் இடமே இடம் வளம் வளர்த்தரும் இசைவையே நடம் வளர் நலமே நலம் வளர் நடமே நடனலம் வளர்த்ததும் ஓடியே இடம் வளர் மனமே வலம் வளர் இடமே இடம் வளம் வளர்த்தரும் இசைவையே இடம் வளர் உளமே உளம் வளர் இடமே திட உளம் வளர்த்தரு திருவே கடம் வளர் உயிரே உயிர் வளர் கடமே கடம் உயிர் வளர் சிவபதியே
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்ததாக நாம் இப்பொழுது ஒன்பதாவது திருப்பாடலை சிந்திக்கலாம். ஒன்பதாவது திருப்பாடல் மிக அற்புதமான ஒரு பாடல். இங்கே மிக உயர்ந்த கருத்தை வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அது வளர் அணுவே அணு வளர் அதுவே அது அணு வளர் தரும் உறவே என்று குறிப்பிடுகிறார். இங்கே கொஞ்சம் நுட்பமான கருத்து. இங்கே அது என்று சொன்னால் அதற்கு பெயர் காரண அணுவை அது என்று சொல்லுவார்கள். காரிய அணுவை இங்கே அணு என்று சாதாரணமாக சொல்வது உண்டு. அது என்று சொன்னால் அதற்கு காரண அணு என்று பெயர். அது என்ன காரண அணு காரிய அணு என்று சொன்னால், நீங்கள் நாம் குழந்தை ஒரு உதாரணமாக வைத்துக் கொள்ளலாம். குழந்தையினுடைய பிறப்பை ஒரு உதாரணமாக, ஏனென்றால் எல்லோருக்கும் தெரிந்தது. இப்பொழுது தந்தையினிடத்திலிருந்து தாயினிடத்திற்கு போகக்கூடிய அணு காரண அணு. தாயினுடைய வயிற்றிலே பிண்டமாக உருவாகி குழந்தையாக வெளிப்படுவது காரிய அணு. இந்த விந்து என்கின்ற அல்லது இந்த உயிரணு என்கின்ற காரண அணு அந்த பிண்டம் உருவாவதற்கு மூலமாக காரணமாக இருக்கின்றது. இந்த உடம்பும் அணுதான். இப்போ நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அணுக்கள் தான், எல்லாமே அணுக்கள். ஆனால் நம்முடைய உயிரும் அணுத்துவமானதுதான். ஆனால் இந்த இரண்டு அணுவும் வேறுபட்டது, செயலினாலே வேறுபட்டது. அதனாலே அதை காரண அணு காரிய அணு என்று சொல்லுகிறார். அதனாலே இந்த காரண அணு காரிய அணுவை சார்ந்தும் அதனால் வளர்ந்தும் காரண காரிய அணுக்கள் ஒன்றோடின் ஒன்றுடைய உதவியாக அது வளர்கிறது. இப்பொழுது உயிரணு தாயினுடைய வயிற்றுக்குள்ளே போய் அந்த அணுக்களுடைய உதவியாக குழந்தையாக வருகிறது. இப்போது அந்த இந்த காரண அணுவுக்கு காரிய அணு உதவி செய்கிறது, காரிய அணுவுக்கு காரண அணு உதவி செய்கிறது. இப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து உதவி செய்கின்றது. இந்த இரண்டும் இணைந்து உறவாக ஒரு குழந்தையாக வெளிப்பட்டு விளங்குகின்றது. இதை ஒரு உதாரணத்திற்காக நான் சொல்லுகிறேன். அதற்கு அடுத்ததாக விதுவளர் ஒளியே ஒளி வளர் விதுவே விது ஒளி வளர் தரு செயலே என்று குறிப்பிடுகிறார். விது என்று சொன்னால் சந்திரன் என்று பொருள். சந்திரனும் ஒளியும் போல சந்திரனிலிருந்து ஒளி தோன்றுகின்றது. ஒளி தோன்றுவதனாலேதான் நாம் சந்திரனுடைய இருப்பை அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ ஒன்றோடு ஒன்று இயைந்து தொடர்பு பெற்றிருக்கின்றன. அந்த இரண்டோடும் அந்த இரண்டும் ஒன்று சேர்வதனாலே செயல் நிகழ்கின்றன. என்ன செயல் நிகழ்கிறது? தாம் இரவிலே பூக்கள் எல்லாம் பூக்கின்றன. இது போல பல வகையான இயற்கை நிகழ்வுகள் செயல்களாக நிகழ்கின்றன. இரவிலே மலரக்கூடியதும் இருக்கிறது. எனக்கு தெரிந்த அல்லி பூ இரவிலே மலரும் என்று நான் நினைக்கிறேன். காலையிலே தாமரை மலரும், இரவிலே அல்லி மலரும். இப்படி பல வகையான செயல்கள் நடைபெறுகின்றன. இதெல்லாம் இறைவனுடைய திருவருட்செயலை. அதற்கு அடுத்ததாக மது வளர் சுவையே சுவை வளர் மதுவே மது ஒரு வளர் சுவை இயலே. மது என்று சொன்னால் இங்கே தேன் என்று அர்த்தம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய பொருள்களிலே மது என்பதற்கு அவர்கள் வேறு ஏதேதோ அர்த்தங்கள் எல்லாம் கையாளுகிறார்கள். தமிழ் வழக்கிலே மது என்று சொன்னால் தேன் என்று அர்த்தம். இப்பொழுது தேனிலே சுவை இருக்கிறது. சுவைதான் தேனுக்கு பெருமை சேர்க்கிறது. சுவை இல்லை என்றால் யாரும் தேனை அருந்த மாட்டார்கள். அப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து அந்த சுவையை வளர்க்கக்கூடிய இயல்பை, அந்த சுவை இயல்பை அந்த மது பெற்றிருக்கிறது, அந்த தேன் பெற்றிருக்கிறது. ஆக இதுவும் இறைவனே, இறைவனுடைய திருவருட் செயலே. அதற்கு அடுத்ததாக பொது வளர் வெளியே, வெளி வளர் பொதுவே, பொது வெளி வளர் சிவபதியே. இங்கே பொது என்று சொன்னால் இறைவன் இருக்கக்கூடிய திருச்சிற்றம்பலம், அதைத்தான் பொது என்று சொல்லுகிறார்கள். அந்த பொதுதான் வெளியாக இருக்கிறது. பொது பல வெளிகளை தன்னிடத்திலே அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. அதை நாம் இந்த வெளி என்பதற்கு நாம் என்ன சொல்லலாம், மில்கி வேஸ் என்று வைத்துக் கொள்ளலாம், அண்ட பிரபஞ்ச வெளிகள் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த மில்கி வேஸை போல, அண்ட பிரபஞ்ச வெளிகளைப் போல கோடான கோடி எங்கே இருக்கிறது, அந்த பொதுவாகி அந்த திருச்சிற்றம்பலத்திலே இருக்கிறது. வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார்கள் இல்லையா, இறைவனுடைய காலில் இருக்கக்கூடிய தூசுக்கு சமமாக இந்த அண்ட பிரபஞ்சங்கள் எல்லாம் இருக்கின்றன என்று சொன்னால் இறைவன் எவ்வளவு பெரியவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த பொதுவையும், பொதுவிலே இருந்து கொண்டு இந்த வெளியை இறைவன் வளர்க்கின்றான். ஏன் வளர்க்கின்றான், இந்த வெளிக்குள்ளேதான் அண்டங்கள் இருக்கின்றன. அண்டங்களுக்குள்ளே பல்வேறு கோள்கள் இருக்கின்றன. அந்த கோள்களுக்குள்ளே உயிர்கள் வாழ்கின்றன. அந்த உயிர்கள் வாழ வேண்டும். அந்த உயிர்கள் வாழ்ந்தால்தான் அவைகள் அனுபவமும் பக்குவமும் பெற முடியும் என்பதனாலே இறைவன் பொதுவிலே இருந்து திருச்சிற்றம்பலம் நடஞ்செய்து அந்த வெளியை வளர்த்து எல்லா உயிர்களுக்கும் இன்பம் பெறுகின்றான் என்கின்ற கருத்தை, இந்த இரண்டையும் வளர்க்கின்றவனாக சிவபதி இருக்கின்றான் என்கின்ற கருத்தை இங்கு வள்ளல் பெருமான் நமக்கு மிக அற்புதமாக தெரிவித்தார். இப்பொழுது இந்த பாடலை அம்மையார் பாடுவார்கள்.
அது வளர் அதுவே, அது வளர் அதுவே, அது வலு வளர் தரும் புறவே. மிது வளர் ஒளியே, ஒளி வளர் விதுவே, விது ஒளி வளர் தரு செயலே. அது வளர் அணுவே, அது வளர் அதுவே, அது அணுவள தரும் புறவே. விது வள ஒளியே, ஒளி வள விதுவே, விது ஒளி வள தரு செயலே. அது வள சுவையே, சுவை வள மதுவே, மது ஒரு சுவை வள இயலே. பொது வள வெளியே, வெளி வள பொதுவே, பொது வெளி வள சிவபதியே. பொது வெளி வள சிவபதியே.
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நாம் நிறைவு பாடல் 10வது பாடலை இப்பொழுது சிந்திக்க போகின்றோம். நிதி வளர் நிலமே, நிலம் வளர் நிதியே, நிதி நிலம் வளர் தரு நிறைவே. நிதி என்பது செல்வம். செல்வங்கள் எல்லாம் இந்த நிலத்திலே தோன்றுகின்றன. தங்கம் நிலத்திலே தோன்றுகிறது, வைரம் நிலத்திலே தோன்றுகிறது, இப்படி எல்லாம் நிலத்திலே தோன்றுகிறது. அப்படி இந்த நிலம்தான் நிதியை வளர்க்கின்றது. நிதியினாலே நிலம் வளர்கின்றது. நிதி இருந்தால்தான் அதை கொண்டு நிலத்தை செப்பம் செய்து நல்ல பல வகையான செயல்பாடுகளை, அதாவது விவசாயம், வேளாண்மை முதலிய எல்லா உற்பத்தியும் செய்ய முடியும், உயிர்களை வாழ வைக்க முடியும். அதனாலே நிதியும் நிலமும் ஒன்றோடு ஒன்று இயைந்து அது இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு நிறைவாக அமைந்திருக்கிறது. இப்போது நிலமாகவும் நிதியாகவும் நிறைவாகவும் இருக்கின்றவன் இறைவனே என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக மதி வளர் நலமே, நலம் வளர் மதியே, மதி நலம் வளர் தரு பரமே. இங்கே மதி என்பது நல்ல அறிவு, ஞானம் என்று அர்த்தம். நலம் என்பது அந்த மதியினுடைய நல்ல ஞானத்தினாலே விளையக்கூடிய பலன், நலம். ஒருவருக்கு நல்ல அறிவு இருக்கிறது என்று சொன்னால் அவர் நிச்சயமாக நலமுடையவராக இருப்பார். அவர் நலம் இல்லாதவராக இருந்தாலும் அந்த அறிவினாலே அவர் நலத்தை நிச்சயமாக தேடிக்கொள்ளுவார், அவருக்கு அந்த நலம் வந்து சேரும். அப்படி ஞானம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் அருள் நலத்தை உடையவர்களாக இருப்பார்கள். அந்த அருள் நலம் பரமாகிய அந்த இறைவனை அவனுக்கு கொடுக்கும், அவருக்கு கொடுக்கும். இப்படி மதியாகவும் ஞானமாகவும் நலமாகவும் அருள் நலமாகவும் இருந்து பரமாகவும் அதனுடைய பயனாகிய பரமாகவும் இருப்பவன் இறைவனே என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக கதி வளர் நிலையே, நிலை வளர் கதியே, கதி நிலை வளர் தரு பொருளே. இங்கே நிலை என்று சொன்னால் ஒழுக்கம் என்று அர்த்தம். ஒருவர் தான் கொண்ட கொள்கையிலே ஜீவகாருண்யத்திலே உறுதியாக இருப்பாரே ஆனால் அந்த ஜீவகாருண்ய நிலையே அவருக்கு என்ன தரும் என்று சொன்னால் கதியை விட்டு தரும். கதி என்று சொன்னால் அவர் அடைய வேண்டிய முக்தி, அந்த முத்தி நிலையை பெற்றுத்தரும். அந்த முத்தி நிலையை பெற்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், அவர்கள் நல்ல ஒழுக்கமுடையவர்களாக இருப்பார். அதனாலே இந்த ஒழுக்கமும் வீடு பேரும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. இந்த இரண்டும் ஒன்றிணைகிற போது ஒருவர் நிலையான ஒழுக்கமுடையவராக இருக்கிறார், அவர் கதி அடைந்தார் என்று சொன்னால் அவர் என்ன பெறுவார், அவர் பெற வேண்டிய பொருள் அருட்பெருஞ்சோதியாகி அந்த பெரும்பொருள். அப்படி கதியாகவும் நிலையாகவும் அந்த பெரும்பொருளாகவும் இருப்பவன் இறைவனே என்று இங்கு குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக பதி வளர் பதமே, பதம் வளர் பதியே, பதி பதம் வளர் சிவபதியே என்று குறிப்பிடுகிறார். நான் முன்பே சொன்னது போல பதம் என்பது என்ன என்று சொன்னால் நாம் அடையக்கூடிய நிலை என்று அர்த்தம். பதி வளர் பதமே, பதம் என்பது நிலையை நாம் அடையக்கூடிய நிலை, பதி என்பது இறைவன். இறைவன் தான் எல்லா பதங்களும் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கின்றான். அந்த இறைவனை அடைவதற்கு இந்த பதங்கள் நமக்கு உதவி செய்கின்றன என்கின்ற பொருள்பட இங்கு வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். எனவே இந்த பதியையும் இந்த பதத்தை வளர்க்கக்கூடியவன் யார் என்று சொன்னால் அவனே சிவபதியாக இருக்கின்றான் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இந்த பாடலுடைய நிறைவு கருத்தாக நிதி நிலங்கள் பெறும் நிறைவாகவும் மதியாகவும் ஞானமாகவும் பரமாகவும் கதியாகவும் பதி பதங்களுக்கெல்லாம் சிவபதியாகவும் விளங்கக்கூடியவன் அந்த சிவ பரம்பொருளே என்று வள்ளல் பெருமான் இங்கு தெரிவிக்கின்றார்கள். இந்த நிறைவு பாடலை இப்பொழுது அம்மையார் பாடுவார்கள்.
பத்தாவது பாடல். நிதி மதி நலம் வள கருபரமே, கதி வள நிலையே, நிலை வள கதியே, கதி நிலை வள தரு பொருளே. பதி வள பதமே, பதம் வள கதியே, பதி பதம் வள சிவபதியே, பதி பதம் வள சிவ பதியே. திருச்சிற்றம்பலம்.
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. நிறைவு கருத்தாக இந்த 10 பாடல்களும் நான் முன்பு சொன்ன இலக்கணத்தின்படி முதற் பொருளாகவும் இரண்டாவது பொருளாகவும் இறைவனே இருக்கின்றான். அந்த முதற் பொருளும் இரண்டாவது பொருளும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி அவைகள் பயன் பெறுகின்றன, அந்த பயனாகவும் இறைவன் இருக்கின்றான் என்கின்ற கருத்தை உணர்த்துவதற்கு இறைவன் இப்படியெல்லாம் விளங்கி திருநடனம் செய்கின்றான், இப்படியெல்லாம் விளக்கமாக விளங்கி திருநடனம் செய்கின்றான் என்கிற கருத்தை உணர்த்துவதற்கு 40 உதாரணங்களை வள்ளல் பெருமான் நமக்கு தெரிவித்து இந்த சிவபதியினுடைய விளக்கத்தை நமக்கு தெரிவிக்கின்றார். இங்கே சிவபதி சிவபதி என்று முடிவதினாலேயும் கூட இந்த பதிகத்திற்கு சிவபதி விளக்கம் என்று பெயர் வைத்திருக்கலாம், அது ஒரு அனுமானம். ஆனால் இங்கே சிவபதி எப்படியெல்லாம் தோன்றி விளங்குகின்றார், உலகியலிலேயும் அருளியலிலேயும் தத்துவ நிலைகளிலேயும் பதம் பதி என்கின்ற அந்த நிலைகளிலேயும் சாதாரண உலகியல் நிலையிலேயும் எப்படியெல்லாம் தோன்றி விளங்குகின்றான், அவன் எல்லாவுமாக விளங்கி எப்படி அருள் செய்கின்றான், ஒரு பொருளாகவும் இன்னொரு பொருளாகவும் இருந்து ஒரு பொருளுக்கு எப்படி உதவி செய்கின்றான், அது இரண்டும் இணைந்து அந்த இணைவதனுடைய பயனை எப்படி அவன் கொடுத்து அந்த பயனாகவும் இறைவனே இருக்கின்றான் என்கின்ற கருத்தை மிக அற்புதமாக வள்ளல் பெருமான் இங்கே நமக்கு இந்த சிவபதி விளக்கத்திலே விளக்கி இருக்கிறார்கள். எப்பொழுதும் போல நாங்கள் சொன்ன இந்த விளக்கம், இந்த உரை என்பது மிக ஒரு தூண்டுகோல் தான். இது ஒரு 100%-லே 1%-க்கும் கீழான ஒரு விளக்கத்தை தான், ஒரு 0.00001 என்று சொல்வார்கள், அந்த அளவிற்கு தான் எங்களுடைய விளக்கத்தை நாங்கள் இங்கே கொடுத்திருக்கின்றோம். இது உங்களுக்கு இதனுடைய ஒரு அடிப்படை கருத்தை புரிய வைப்பதற்கான ஒரு முயற்சியை தவிர திருவுருட்பாவிற்கு இது முழுமையான விளக்கம் அல்ல என்பதை இந்த நேரத்திலே தெளிவுபடுத்தி கொண்டு, இந்த பாடல் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிந்திருக்கும் அல்லது இந்த பாடலுடைய மைய கருத்தாவது புரிந்திருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன். அந்த இந்த செயலிலே என்னை நாம் எங்களை ஈடுபடுத்திய வள்ளல் பெருமானுடைய திருவடிகளுக்கு நன்றி தெரிவித்து, இந்த பாடலை, திருவுருட்பா பாடலை இந்த உரையினுடைய துணை கொண்டு நீங்கள் ஆரம்பத்திலே படித்து, பிறகு இதை படிக்க 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 உங்களுக்கு வள்ளல் பெருமானுடைய திருவருளே உங்களுக்கு நிறைய விளக்கங்களை தந்து உங்களை இந்த சிவபதி விளக்கத்தினுடைய உண்மை கருத்தை விளங்க வைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பர்கள் இதை தொடர்ந்து படிக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் பேசியதிலே பாடியதிலேயோ குற்றம் குறை நிச்சயம் இருக்கும், அதை சன்மார்க்க பெருங்குணத்தவர்களாகிய பெரியோர்கள் நீங்கள் மன்னித்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உங்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி இந்த நல்ல வாய்ப்பை அளித்த வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினருக்கும், திருவுருட்பிரகாச வள்ளல் பெருமானுடைய பொன்னார் திருவடிகளுக்கும் எங்களுடைய 1000 கோடி வந்தனத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நன்றி, ரொம்ப நன்றி ஆனந்த பாரதி ஐயா, தனலட்சுமி அம்மா, ரொம்ப அருமையா இருந்தது இன்னைக்கு, ரொம்ப நல்ல ஆழ்ந்த கருத்துக்கள், நிறைய சொற்களுக்கு வந்து ஞான விளக்கம் கிடைச்சது, ரொம்ப நன்றி. நேரம் போனதே தெரியல, மறுபடியும் மீண்டும் நன்றி. இப்ப திரு ராஜி அம்மா பொறுப்பாக அமை வாசிப்பார்.
அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி பொறுப்பாகாமை. வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் திருவூர் பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆன்மநேய உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சித்த சன்மார்க்க சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதல்களையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றிய வழியில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கையை ஒட்டியே இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களையே சாரும் அல்லாது வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் கருத்து ஆகாது என்று அறிந்திடல் வேண்டும். பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்கள் அதை ஆமோதித்து மறுத்தும் பேசவும் உரிமை உள்ளது. எனினும் ஒருவரை ஒருவர் மனம் நோக்காதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இங்கனும் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. நன்றி ஐயா.
நன்றி ராஜிமா. அடுத்து கேள்வி பதில் நேரம். அன்பர்கள் எல்லாரும் லைனை மியூட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா மற்றவங்க கேட்கும் போது சௌகரியமா இருக்கும். ஐயா ஆனந்த பாரதி ஐயா, கோபி பேசுறேன். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது.
ஃபீட்பேக்
வருது. இதுல வந்து நீங்க சொல்லும் போதுங்க ஏதாவது எதுவும் கருத்து வேறுபாடு இல்ல, என்னோட கருத்தை நான் சொல்றதுக்கு விரும்புறேன். கண்டிப்பா வந்து உங்களுக்கு அறிவு கிடையாது, இருந்தாலும் வந்து என்னோட கருத்து வந்து என்னன்னா, இந்த ஒரு ஒரு பாடல்லையும் 4வது வரி வருது இல்லைங்க, இல்லைங்களா? அதாவது வளர் சிவபதியே அப்படின்றது வந்து பொதுவா வந்து இறைவனுடைய நிலைய பத்தி மட்டும் இந்த பத்து பாடல்லையும் சொல்லாம அந்த ஒவ்வொரு நாலாவது வரியிலையும் வந்து நமக்குள்ள அதை எப்படி இந்த சிவபதியை வளர்க்க முடியும்ன்ற அந்த அந்த கருத்தை தான் அதுல சொல்றாருன்ற மாதிரி என்னோட மனசுல படுதுங்க. அந்த அந்த கண்ணோட்டத்துல இதை படிச்சு பார்த்தா ஒவ்வொரு இதுவும் வந்து நமக்கு சொல்ற மாதிரி இருக்கு. அதோட நிலைய விலை இது பண்றது ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இது வந்து நமக்கு சொல்லி நமக்குள்ள இருக்கிற சிவபதியை வளர்க்குற கருத்து இது அந்த அந்த ஃபார்முலாவை கொடுக்குற மாதிரிதான் என்னுடைய இது புரிதல் இருக்குங்க. நீங்க எப்படி?
நிச்சயமா நிச்சயமா
நீங்க என்ன நினைக்கிறீங்க?
நிச்சயமா அப்படி நம்ம குரல் அதாவது எதுக்காக எதுக்காக இந்த சிவபதி விளக்கம் அப்படின்னாலே அந்த கருத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டு இறைவனுடைய அந்த நிலைய வளர்த்துக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த வள்ளல் பெருமான் இந்த கருத்தையே நமக்கு கொடுக்குறாரு. அதுதான் வந்து அல்டிமேட் எய்ம். அதனால நீங்க சொன்னது உங்களுடைய புரிதல் முற்றிலும் சரியே, அதை நானும் ஒத்துக்கிறேன்.
நன்றிங்க. அதுக்கு ஒரு உதாரணமா வந்து இந்த அழிவளர் அனலே அனல் வளர் அழியே அழியனல் வளர் சிவபதியேன்னு சொல்லி ரெண்டாவது பாடல்ல நாலாவது வரி இருக்கீங்களா, அதுல நீங்க வந்து உருகுதல் அப்படின்னு சொன்னீங்க. நான் பார்த்த வரைக்கும் அழின்ற வார்த்தைக்கு அருள் அப்படின்ற இன்னொரு வார்த்தை இருக்கீங்க. சரியா தவறான்னு தெரியல, ஏதோ டிக்ஷனரி பாத்தனா இல்ல ஏதாவது உரை பாத்தனான்னு தெரியல, அழிக்கு வந்து அருள் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாங்க. சோ அந்த வகையில பார்க்கும் போது அழி வளர் அனலே அதாவது நம்ம நம்ம வந்து ஜீவகருணத்தோட கடவுள் நிலையில அருள் இதோ அருள் வடிவமா நம்மளும் இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்க அந்த அந்த அனலான சுத்த உஷ்ணத்தை வந்து வளர்க்குதுன்ற மாதிரியும் ஒரு கருத்து எனக்கு தோணுது. அதே மாதிரி அந்த சுத்த உஷ்ணத்தினால வர அந்த அருள் நமக்குள்ள இருக்க அருளையும் வந்து அதிகப்படுத்திக்க முடியும்ன்ற ஒரு ஒரு கருத்து இருக்கு. சோ அந்த விதத்துல பார்க்கும் போது அது நமக்கு சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. அது மாதிரி வரிசை எல்லாமே வந்து அந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா நமக்கு அந்த அந்த இது வருதுங்க.
நிச்சயமா நிச்சயமா அதான் அதுதான் நான் என்னன்னா இப்ப இந்த பாடலுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நாங்க நான் சொல்லக்கூடிய விளக்கங்கள் வந்து இப்ப பல உரையாசிரியர்கள் இதுல எழுதியிருக்காங்க. நான் அந்த மாதிரி பல இத வந்து நாம அத ரெஃபர் பண்ணி அதை சொல்றோம். நிச்சயமா வந்து இத இன்னும் இதுக்கு அகப்பொருள் இருக்கு. நாம முன்னாடியே சொன்ன மாதிரி அல்பாவுக்கு வந்து நான்கு விதமான பொருட்களை நாம சொல்லலாம். நாம வந்து அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் இங்கிற நான்கு விதத்திலையும் இந்த பொருட்கள் நமக்கு நிச்சயமா தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அந்த பொருள் விளங்கும். இது வந்து இந்த பாடலுக்கு மட்டும் இல்ல, இது எல்லா பாடலுக்குமே அப்படிதான். அதனால இப்ப நான் அதுக்குதான் நாங்க எப்பயுமே என்ன சொல்றேன்னா உரை சொல்ற நோக்கத்துல சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா நமக்கு என்ன பொருளோ அதை நம்ம சொல்ல முடியும். ஆனா அதை இப்ப நீங்க அதை சிந்தித்திருக்கீங்க அப்படிங்கறதும் அதுல சிறப்பான ஒரு செயல். நீங்க அதை சிந்திக்கிற போது உங்களுக்கு அந்த அனுபவ பொருள் அதில் விளங்குது, அது வந்து இன்னும் சிறப்பு. அதனால நீங்க கொள்கிற பொருள் வந்து இன்னும் சிறப்பு, அது வந்து நானும் ஒத்துக்கிறேன்.
நன்றி நன்றிங்கய்யா.
நன்றி
நன்றி. ஆனந்த பாரதியா, நான் பிரசன்னா பேசுறேன். அதே மாதிரி என்னங்க மாற்று கருத்து கிடையாது.
வணக்கம்.
அந்த கடைசியில வந்து நீங்க அந்த நிதி வளர் நிலமே நிலம் வளர் நிதியே நிதி நிலம் வளர் தரு நிறைவே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுல வந்து நீங்க அந்த கருத்தை ஒரு கருத்தை மட்டும் பின்னாடி சொல்லியிருந்தீங்க, அதாவது நிதி அப்படிங்கிறது வந்து பொன் பொருள் அப்படி நிலத்துல இருந்து வருதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து நிலத்துல இருந்து கிடைக்கிற இந்த உணவுப் பொருட்கள் இந்த தானிய வகைகள் அதையும் நம்ம சொல்லலாம். அதை நீங்க ரெண்டா சொல்லியிருந்தீங்க. சோ அதையும் முன்னாடி சொன்னோம்னா அந்த இன்னும் அந்த கருத்துக்கு வலுவு சேரும் அப்படின்னு நினைக்கிறேன்
நானு. நிச்சயமா 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 அது சொல்லலாம், தாராளமா சொல்லலாம், நிச்சயமா சொல்லலாம். அது இப்ப வளர் பெருமான் எப்படின்னா இந்த இந்த தொடர்பு வந்து ரொம்ப பிரமாதமா சொல்றாரு. அதான் ஏன்னா அது வந்து ஒரே சொல் ஒன்னோட ஒண்ணு தொடர்புல இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் அதை விளங்கி கொள்றதுல கொஞ்சம் சிரமமா இருக்கும். அது வந்து வள்ளல் பெருமான் அவ்வளவு அழகா அந்த பாடல்களை எழுதியிருக்காங்க. நிச்சயமா நீங்க சொல்ற பொருள் இதற்கு பொருந்தும், அதையும் ஏற்றுக்கொள்ளலாம்.
நன்றி நன்றிங்க.
ஆனந்த பாரதிய கோபி பேசுறேன். அவங்க கனெக்ட் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் இன்னொரு கேள்வி. சோ இப்ப நான் ஏற்கனவே சொன்ன அந்த கருத்தோடைய அதை ஒட்டிதான் அதுவும் அந்த இதுல பார்க்கும் போது மற்ற வரிகள் எல்லாம் ஒரு இது பண்ண முடியுது. இந்த மூணாவது பாடல்ல வந்து தடி வளர் முகிலே முகில் வளர் தடியே தடிமுகில் வளர் சிவபதியின் அந்த பாடல் அந்த வரி இருக்குங்களா, அதுக்கு வந்து அதுக்கு இன்னும் விளக்கம் எனக்கு புரியலைங்க. அதுல அதாவது மிடி மின்னல் இடி ஒன்றா வருது தடின்னு சொல்லி சொன்னீங்க, முகில் அப்படின்றதுக்கு வந்து நீங்க மூங்கில் அந்த மாதிரி சொன்னீங்க இல்லையா?
முகில்ங்கிறது மேகம்.
மேகம், ஓகேங்க. சரி சரி. அதுல வந்து இன்னொரு இது வந்து திரள், அதுல வந்து திரள் அப்படின்றதும் ஒரு மீனிங் இருக்கு. சோ அப்ப திரள் அப்படின்னு பாக்கும்போது, இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன கருத்து பிரகாரம் இப்ப நமக்கு சொன்ன மாதிரி அப்படின்னு பாக்கும்போது அது அந்த இடத்துல எனக்கு வந்து புரியலைங்க. அது உங்களோட கருத்து ஏதாவது சொல்ல முடியுமா?
இல்ல அதுதான், அதாவது என்னன்னா இப்ப கருத்து என்ன அப்படின்னா, இப்ப வள்ளல் பெருமான் வந்து இதுல அனுபவ கருத்துக்களையும் சொல்றாரு, இப்ப தத்துவ கருத்துக்களையும் சொல்றாரு, பௌதிக கருத்துக்களையும் சொல்றாரு. இது அது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து இது எல்லாமே முழுக்கவும் அனுபவ கருத்து அப்படின்னு எடுத்துக்கலாம், அதுல தப்பு இல்லை. இருந்தாலும் பாடல் அதுக்கு அப்படி இடம் கொடுக்கல. இப்ப பாத்தீங்கன்னா உரை வளர் கலையே, கலை வளர் உரையே அப்படிங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம், அதுல இருந்து வேற அர்த்தம் பண்ண முடியாது. அந்த மாதிரி இதுல வந்து இது எப்படின்னா, வள்ளல் பெருமான் என்ன பண்றாங்கன்னா, இறைவன் எல்லா நிலையிலையும் விளங்குறான் இல்லைங்களா, அவன் பௌதீகமாகவும் இருக்கிறான். பௌதிகம்னா இயற்பியல், இப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், மேகம், இடி, மழை, மின்னல், இப்படி எல்லா பொருளுமாகவும் அவன் இருக்கிறான். இது உலகியல் பொருட்கள். உலகியல் பொருட்கள் இதெல்லாம் ஆன்ம தத்துவங்கள். இந்த ஆன்ம தத்துவத்தை கடந்து அடுத்தது வித்யா தத்துவம், கலை, அராகம், வித்தை, புருடன் இப்படியும் இருக்கிறான். இதையும் தாண்டி பறையாகவும் சிவமாகவும் சக்தியாகவும் இப்படியும் இருக்கிறான். அதனால வள்ளல் பெருமான் அந்த கருத்துப்பட தான் என்ன பண்றாருன்னா, அவர் எல்லாத்திலிருந்தும் உதாரணம் சொல்றார். அதனாலதான் அவர் பௌதிக பொருட்களிலிருந்தும் உதாரணம் சொல்றார், தத்துவ பொருட்களிலிருந்து உதாரணம் சொல்றார், பதி, பதம், பறை அங்கிற அந்த சிவ தத்துவ நிலையிலிருந்து உதாரணம் சொல்றார். அதனால அந்த காரணத்துக்காகத்தான் நான் என்னன்னா, பல பொருட்களை வந்து என்னால அதை வந்து முழுக்க வளைத்து என்னால அப்படி பொருள் சொல்ல முடியல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது என்ன இருக்கோ அதன்படி பொருள் கொள்வதே சிறப்புங்கிற காரணத்தினால நான் அப்படி சொன்னேன். ஆனா அதுக்கும் மேம்பட்ட பொருட்கள் நிறைய இருக்குன்றது, அது இப்ப நீங்க அனுபவத்துல சிந்திக்கிற மாதிரி அதை சிந்திக்கும் போது அது நிச்சயமா வெளிவருகிறது. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த தடி வளர் முகிலே, முகில் வளர் தடியே அப்படிங்கிறதுக்கு வந்து முகில்னா மேகம்னு அர்த்தம். அந்த மேகங்களினாலே திரளாக மழை பொழிகின்றன. அந்த அது மாதிரி அந்த மேகத்தினுடைய அந்த மழைக்கும் மேக திரளுக்கும் அந்த மின்னலுக்கும் அந்த இடிக்கும் தொடர்புண்டு. அதெல்லாம் ஒன்றோடு ஒன்று இயந்த பொருட்கள். அந்த இயந்த எல்லா பொருள்களுமாகவும் இறைவன் இருந்து உயிர்களுக்கு அந்த அமுத மழையை பொழித்து இந்த பௌதீக உலகத்துக்கு உயிர்கள் வாழ சிறப்பு செய்கின்றான், உதவி செய்கின்றான் என்பது அதனுடைய கருத்து. அதுதான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இதுக்கு மேற்பட்ட பொருள்கள் இருக்கலாம், இருக்கிறது. அதை அனுபவத்துல சிந்திக்கும் போது நிச்சயமாக தெரியும்.
சரிங்க, நன்றிங்க.
நன்றிங்க.
ஐயா வணக்கம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை, ஜெயராஜ் பேசுறேன். இன்றைய சிவபதி விளக்கத்துல ஐயா நல்ல அருமையான உதாரணங்கள் கொடுத்து விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. அதுல பாத்தீங்கன்னா இரண்டு பொருள்களும் ஒன்று ஒன்றுபடும் போது, இரண்டும் சேரும்போது அளப்பரிய பயன் ஆற்றல் கிடைக்கிறதுன்னு சொன்னீங்க ஐயா, ஏற்படுகிறது. இந்த அளப்பரிய பயனே ஆற்றலே இறைவனாக இருக்கிறார் என்பதை தெளிவாக விளக்கம் கொடுத்தீர்கள் ஐயா. மேலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வாசனையாகவும் மலராகவும், மலரில் தேனாகவும் காயாகவும் கனியாகவும் இருக்கின்றார். நிறைவாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகவும் சிவபதியாகவும் இருக்கின்றார் என்ற விளக்கத்தை நல்ல அருமையா சொன்னீங்க ஐயா. நன்றி ஐயா, நன்றி.
நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. இதுல இன்னொரு செய்தி நான் இங்க தெளிவுபடுத்த வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பாடல் பாத்தீங்கன்னா நாம படிக்கிற போது நமக்கு இந்த வளர், அதுக்குதான் நான் முன்னாடி என்ன சொன்னேன்னா, இந்த வளர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு பொருள் மாத்திரம் கிடையாது. இந்த வளர் அப்படிங்கிற வார்த்தைக்கு பல பொருட்கள் இருக்கிறது. வளர்க்கின்ற, வளர்கின்ற, வளர்ந்த, பொருந்திய, திகழ்கின்ற, நிலைத்து நிற்கின்ற, பொருந்தி இருக்கின்ற, இந்த மாதிரி பல பொருட்கள்ல இது வருது. அது வந்து இப்ப எப்படின்னா, தமிழ்ல வந்து ஒரு வார்த்தை எந்த பொருளோடு அதுக்கு முன்னாடி வரக்கூடிய வார்த்தையோடு சேர்த்து அதனுடைய பொருள் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த பாடலிலேயும் அந்த பாடலுடைய வரிகள் எப்படி, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வரி எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் நாம இது பண்ண வேண்டியது, அதனுடைய நிலையை எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. இப்போ ஒரு வார்த்தை என்னன்னா, இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு, இப்ப ஒரு பாடல்ல வந்து முதல் 6 அடிகள்ல வளர வரக்கூடிய வளர் வளர் என்கின்ற வார்த்தை வேற வேற பொருளை குறிக்கின்றது. ஆனா 4வது அடியில வளர் சிவபதியே என்று சொன்னா, இப்ப மறைபொருள் வளர் சிவபதியே என்று சொன்னா, மறையையும் அந்த அதற்குரிய பொருளையும் வளர்க்கின்ற சிவபதியே, அந்த அதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவனே அப்படிங்கிற மாதிரி பொருள் வருது. கொஞ்சம் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கக்கூடிய பாடல் தான். அதனால நாம இந்த 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 இலக்கணம், இலக்கியம், இந்த வார்த்தைகள் வந்து நமக்கு அதுல நாம நம்முடைய கவனத்தை செலுத்தாம, அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு முன்னமே என்ன சொல்லிட்டேன்னா, அந்த பாடலுடைய மைய கருத்தை சொல்லிட்டேன். அதாவது சிவ ஆன்ம தத்துவத்தில் இருக்கக்கூடிய பௌதீக பொருட்களாகவும், அதையும் தாண்டி வித்யா தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய பொருட்களாகவும், அதையும் தாண்டி சிவ தத்துவத்தில் இருக்கக்கூடிய சிவம், பறை, ஒளி முதலிய எல்லா பொருட்களாகவும் இறைவனே இருக்கிறான். இறைவனுடைய ஆணைப்படியே இந்த எல்லா பொருட்களும் இயங்குகின்றன. அந்த எல்லா பொருட்களுக்குள்ளும் இறைவன் இருந்து நடத்துகின்றான். ஒன்றாக, உடனாக, வேறாக இருந்து இறைவன் எல்லா உயிர்களுக்கும் அந்த உபகாரம் செய்து அந்த உயிர்கள் எல்லாம் பக்குவம் பெற வேண்டும் என்று இந்த இப்படிப்பட்ட அற்புதத்தை நிகழ்த்துகின்றான் என்பதை விளக்குவதற்காக பல்வேறு உதாரணங்களை வடல் பெருமான் இங்கே கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த பாடலுடைய உண்மையான கருத்து. அதனால நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து, ஒன்றோடு அதை ஒரு சுவையா சொல்வதற்காக ஒன்றோடு ஒன்று இயல்புபடுத்தி, ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பொருட்களை வடல் பெருமான் இங்கே நமக்கு அழகாக நமக்கு சொல்லி இருக்கிறார். இந்த பாடலை சிந்திப்பதற்கு இன்னும் நிறைய நேரம், அதாவது இன்னைக்கு வந்து இன்னைக்கு நேரம் ஆனாலும் பரவாயில்லைன்னு நான் சொன்னது எதுக்காகனா, அந்த கண்டினியூட்டி விட்டு போச்சு அப்படின்னா திரும்ப அதை நம்ம அதை சொல்லி அந்த புரிய வைக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சேன். அதனால ஒரே முறையில அதை சொல்ல வேண்டியதாயிற்று. அதற்கு அன்பர்கள் வந்து அதற்கு வாய்ப்பும் கொடுத்தீங்க. இப்ப நீங்க நேரம் ஆயிட்டதுன்னு சொன்னாக்கா அதை நாம செய்துக்க முடியாது. நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு அதை நீங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு, அந்த நேரத்தை நீட்டித்து அதை பொறுமையாக இருந்து நீங்கள் கேட்டதற்கு நன்றி. நாங்கள் சொன்ன கருத்தை விடவும் நீங்கள் சிந்திக்கக்கூடிய கருத்து மிக உயர்ந்த ஆன்ம தரத்தில், பக்குவ தரத்தில் இருக்கின்றது. அதற்கும் அடியேனுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.
தனிப்பெரும் கருணையா, நான் ராஜி பேசுறேன். சிவபதி உலகத்தை மிக வணக்கங்க. சிவபதி விளக்கம் அருமையா, அற்புதமான விளக்கங்கள்லாம் கொடுத்தீங்க. தனலட்சுமி அம்மாவும் எப்போதும் போலவே அற்புதமா பாடினாங்க. அதை தெளிவான பாடல், தெளிவான குரல்ல பாடினதுக்கு மிக்க நன்றி. அது 7வது பாடல்லையா, தவம் வளர் தயையே, தயை வளர் தவமே சொல்லிருந்தீங்க. தவம் தவம் செஞ்சாலே தயை தானா வளரும் அப்படிங்கிற மாதிரி அது அற்புதமான விளக்கங்க. அதுல வந்து துவம் வளர் குணமே, குணம் வளர் துவமேனு வருது. துவம்ங்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கம் இருந்தா நல்லா இருக்கும். துவம் அப்படிங்கிறது
அதாங்கம்மா. அதாவது துவம் என்றால் வந்து ஆன்மா அப்படின்னு பொருளுங்கம்மா. அதத்தான் வந்து துவம் என்பது ஆன்மா அப்படின்னு பொருள். அந்த இப்ப ஆன்மாவும் குணமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. அதுக்குதான் குணங்கள், ஆன்மாவிற்கு இருக்கக்கூடிய குணங்கள் சத்துவ ராஜச தாமசமாகிய அந்த 3 குணங்கள். இப்ப அந்த ஆன்மாவுடைய பக்குவத்துக்கு ஏற்ப குணங்கள் அமைகின்றன. அதுக்குதான் வள்ளல் பெருமான் சொன்ன அந்த ஜீவஹாரணி ஒழுக்கத்துல இருந்து குழந்தைகள் வேற வேற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. அதனுடைய ஆன்மாவுடைய பக்குவத்துக்கு ஏற்ப அந்த குணம் அமைகிறது. பிறகு இந்த ஆன்மாக்கள் பிறந்து அதனுடைய வளர்ப்பினால அவைகள் ஏதோ ஒரு குணத்தை பற்றி கொள்வதனால அது ஆன்மாவை பாதிக்கிறது. அப்ப ஆன்மாவினாலே குணம் வளர்கிறது, குணத்தினாலே ஆன்மா வளர்கிறது. அப்படின்னா ஆன்மாவை அந்த குணங்கள் பாதிக்கின்றன. இந்த இரண்டும் ஒரு ஒருமைப்படுகிற போது ஆன்மாவும் குணமும், குணம் என்பது இப்ப சத்துவ குணமாக இருந்து அந்த சத்துவ குணம் ஆன்மாவில் பதிந்து அப்படி இருக்கிற போது அது நன்முயற்சியிலே, ஜீவகாரணி முதலில் நல்ல முயற்சிகளிலே ஈடுபட்டு அது ஒளி நெறியை, அருட்பெருஞ்சோதி நெறியை பெறக்கூடிய அந்த நிலை உண்டாகிறது. அதனால இந்த குணமாகவும் இந்த ஆன்மாவாகவும், இந்த ஆன்மாக்கள் அந்த சத்துவ குணத்தை, அந்த சத்துவ குணத்தை ஒழுகி அதனாலே அடையக்கூடிய ஒளி நெறியாகவும் இறைவனே இருக்கிறான் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறான்.
நன்றி ஐயா, நன்றி. அற்புதமான விளக்கம், நன்றி. 10 பாடல்களையும் தொடர்ந்து தான் சரியா விட்டது எங்களுக்குமே, அதனாலதான் சரி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அதை தொடர்ச்சியா கேட்கறதுலதான் ஒரு விளக்கம், சரியான விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சோம். ரொம்ப நன்றி ஐயா, மிக பொறுமையா அதுக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.
நன்றிங்கம்மா, நன்றி.
வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி ஏதாவது இருக்குங்களா, கேள்வி கருத்து ஏதாவது? பிரசன்னா நீங்க நன்றி சொல்லிடுறீங்களா?
கண்டிப்பா கேக்குதா?
கேக்குது பிரசன்னா.
ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து இந்த தலைப்பு வந்து கொடுத்ததே வந்து நம்ம ஆனந்த பாரதி ஆயிட்டாரு. நிறைய வந்து இந்த ஒரு டைம் இந்த பக்கத்தை பிறக்கும் போதும் நம்மளுக்கு அது வந்து சரியா புரியாமவே இருந்தது. ஏன்னா கொஞ்சம் பெருமான் வந்து தமிழ்ல நல்லா விளையாண்டுருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. அதனால அது எக்ஸாக்டா ஒன்றும் புரியல. அதனாலதான் வந்து இதுக்கு நம்மளுக்கு அர்த்தம் தெரியணும், இதுக்கு என்னுடைய உரை தெரிஞ்சா நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் அந்த இந்த தலைப்பு கொடுத்து நம்ம ஆனந்த பாரதியை பண்ண சொன்னது. எப்பயும் போலமே வந்து எப்படி வந்து சப்ஜெக்ட் புரியாம இருந்த சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் அவரு சொன்னதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா புரியுமோ அந்த அளவுக்கு வந்திருக்கு. அதனால ஆனந்த பாரதி ஐயாவுக்கு ரொம்ப நன்றிகளை சொல்லணும். எவ்வளோ கடினமான சொற்கள், கடினம்னு சொல்ல முடியாது, நம்மளுக்கு தெரியாத சொற்கள் நிறைய இருந்தாலும் ஆனந்த பாரதி ஐயா அதை பல உரைகளை பார்த்து அதை தெரிஞ்சு ரெஃபர் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த விளக்கத்தை வந்து சரியான விளக்கத்தோட கொடுக்கும்போது அப்போதான் புரிய ஆரம்பிக்குது. இப்போ அடுத்த முறை இதை படிக்கும்போது இன்னும் நல்லா தெரியும். அதே மாதிரி இந்த சொற்பொழிவை வந்து மீண்டும் ஒரு சில முறை போட்டு கேட்டாதான் இன்னும் மனசுல தெளிவு வரும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஒண்ணுமே அந்த அந்த வார்த்தை பல வார்த்தைகளுக்கு எதை எப்படி கனெக்ட் பண்றதுன்னு தெரியாம இருந்தது. ஆனந்த பாரதி அதுக்கு நல்ல ஒரு கைடன்ஸா நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து அவருடைய அவருக்கு வந்து நம்மளுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப 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 நன்றிங்க ஐயா. நான் நினைச்சேன் இன்னைக்கு வந்து இது வந்து இந்த ப்ராபப்ளி இந்த 10 பாடல்களும் 4 வரி இருக்கு, ஒன்னொன்னு மாத்தி மாத்தி வரும், சீக்கிரம் முடிஞ்சிரும் தான் நான் நினைச்சேன். ஆனா வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் போதுதான் அதுல எவ்வளவு ஒரு ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கறதும் புரிஞ்சது. அதனால மிக்க நன்றி ஐயா, ஆனந்த பாரதி ஐயா. அப்புறம் நம்ம தனலட்சுமி அம்மா எப்பவும் போலமே வந்து நம்ம ஜெயராஜ் ஐயா சொன்ன மாதிரி ராஜ்யமா சொன்ன மாதிரி ரொம்ப அழகா பாடியிருந்தாங்க. எந்த பாடல் கொடுத்தாலும் நல்லா அந்த ராகத்தை ராகம் மெத்தோட அவங்க பாடுறது வந்து ரொம்ப சிறப்பா இருக்குது. இறைவனுடைய கருணையினால அவங்களுக்கு ஒரு நல்ல குரல் உடம்பும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனந்த பாரதி ஐயாக்கும் தனலட்சுமி அம்மா அவர்களுக்கும் வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் சார்பாகவும் மற்றும் உள்ள நம் அனைவரின் அனைத்து அன்பர்களின் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தீர்க்க ஆயுளும்
செல்வம் பெருக்கும்,
தீர்க்க ஆயுளும் செல்வம் பெருக்கும், நோயற்ற வாழ்வும் நிவலரும் கீர்த்தியும் சிவந்திகள் ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க மகிழ்ந்து அருள் துணையால் வாழ்க வாழ்க வளம் பெற வாழ்க என்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் ஆண்டவரிடம் வேண்டி வளல் பெருமானிடம் வேண்டி விடைபெறுகிறோம். மிக்க நன்றி ஐயா, நன்றி.
நன்றி, நன்றி எல்லோருக்கும், நன்றி, வணக்கம்.
நன்றி, நன்றி பிரசனா. ராஜியம்மா நீங்க விண்ணப்பம் வசிக்கிறீங்களா?
அருள் பெருஞ்சோதி, அருள் பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி, சுத்த சன்மார்க்க சத்திய விண்ணப்பம், இயற்கை உண்மையர் என்றும், இயற்கை அறிவினர் என்றும், இயற்கை இன்பினர் என்றும், நிற்குணர் என்றும், சிற்குணர் என்றும், நித்தியர் என்றும், சத்தியர் என்றும், ஏகர் என்றும், அநேகர் என்றும், ஆதியர் என்றும், அனாதியர் என்றும், அமலர் என்றும், அருப்பெருஞ்சோதியர் என்றும், அற்புதர் என்றும், நிரதிசியர் என்றும், எல்லா மாணவர் என்றும், எல்லாம் உடையவர் என்றும், எல்லாம் வல்லவர் என்றும் குறிக்கப்படுதல் முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய பெருங்கருணை கடவுளே, தேவரீரது திருவரு சமூகத்தில் திரும்பினும் சிறியோமாகிய யாங்கள் சிற்றறிவார் செய்து கொள்ளும் சிறு விண்ணப்பங்களை திருசெவிவேத்து தள்ளி எங்களை ரட்சி தருளல் வேண்டும். எல்லாமுடைய அருப்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும், வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும்
எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சிறுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்து தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனி பெருந்தலைமை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரி திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி, மிக்க நன்றி ஐயா.
நன்றி ராஜிமா. தனலட்சுமி அம்மா, நீங்க ஜோதி பாடல் பாடுறீங்களா?
அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி, ஜோதி 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 சூயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 சீலம், வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மார்க ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி யோம ஜோதி ஏர ஜோதி வேத ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதிவேதமே பாடல் நீட பாடலே வாதியானவோடலே வாழ்க வாழ்கனாதனே வாழ்க வாழ்கிறம்பலம்.
வாழியனை தூக்கி வைத்த கரதலங்கள், வாழி எல்லாம் வல்ல மணிமன்றம், வாழி நடம், வாழி அருட்ஜோதி, வாழி நடராசன், வாழி சிவஞான வழி, வாழியன் ஆண்டவன், வாழியன்கோன் அருள் வாய்மை என்றும், வாழி எம்மான் புகழ், வாழி என் நாதன் மலர்பதங்கள், வாழிமை சுத்த சன்மார்க்க பெருநதி மாண்பு கொண்டு, வாழி வையமும் வானமும் மற்றவும் வாழியவே, குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமாய்கொள்ளல் உனக்கு இயல்பே, சிற்றம்பளவா இனிச்சிறியேன் செப்பு முகம் யாதுள்ளது, சிற்றென்றடியேன் சிந்தைதனை தெளிவு தச்சம் துயர்த்தீர்த்தே, இற்றை பொழுதே அருட்ஜோதி ஈக தருணம் இதுவாமே, திருவள் பிரகாச வல்லலா திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் சரணம், வல்லல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் ஒற்று வாழ்க, அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
நன்றி
நன்றி ஐயா.
நன்றி
நன்றி ஐயா. வணக்கம்.
நன்றி
நன்றி ஐயா.